புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நமத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைந்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பை, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற பாவ மன்னிப்பு தேடுகிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய். அதனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யாழ்லாக எங்களுடைய சந்ததிகளை இந்த சத்திய இஸ்லாத்தின் மீது கியாமத்து நாள் வரை பொருந்தி கொள்வாயாக. யாழ்லா சத்தியத்தை சத்தியம் என விளங்கி அதன் பக்கம் பயணிக்கிற நல்ல மக்களில் எங்களை சேர்த்தருள்வாயாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற நல்ல மக்களில் யாழ்லாக எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிகன்களாக ஆக்கி தருவாயாக. வாலிப பெண்களை சாலிகாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு மீளா துயில் கொள்ளுகிற போது எந்த கடனும் இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தி யா அல்லாஹ் உன்னின் மீது அன்பும் பாசமும் நல்லெண்ணமும் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிக்க கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அன்பித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் குரானை பற்றியும் சுன்னாவை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை உன் தனிப்பெரும் கிருபையினால் நீ பாதுகாப்பாயாக. இந்த மஜ்லிஸுகளிலே எந்த இமாம்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய வாழ்க்கையை நீ பொருந்தி கொண்டு யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லித்தாருங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை படிக்க வையுங்கள், மனநமிட வையுங்கள், புரிய வையுங்கள், அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்குரிய தளங்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்று எந்த சூறாவை குறித்து குறிப்பிட்டு பெருமானார் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய மனைவிகளுக்கு சொன்னார்களோ அந்த சூறாவினுடைய தொடர்புடையான விளக்க உரைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்திலே ஒரு ஏழு எட்டு வாரங்களுக்கு நெருக்கமாக திருமணத்தை குறித்தும், திருமணம் செய்யாததினால் ஏற்படுகிற சோதனைகளை குறித்தும், அதனால் ஏற்படுகிற பித்னாக்களை குறித்தும், திருமணத்தினுடைய உயர்வுகளை குறித்தும் நீண்ட நெடிய ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த திரை திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார். இன்றைக்கு பொழுது விடிந்ததிலிருந்து அடைகிற வரை மொபைலோடு பயணிக்கிற இஸ்லாமிய பெயர்களை கொண்ட இளைஞர்களுக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வேண்டுமென்றோ இந்த ஆயத்துகளை காதில் அடைய செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தகவல் அவர்களுடைய காதில் விழ வேண்டும். அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களுடைய திருமணம் குறித்தும் வாழ்க்கை குறித்தும் அவர்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறான் என்பதை அந்த மொபைலில் பயணிக்கிற நேரத்தில் 100ல் ஒரு பங்கு யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உண்மையில் ஒரு வாழ்க்கை மாற்றமாக அவர்களுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்வு சிறக்க இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை விளங்கிக் கொள்ள அது காரணமாக இருக்கும். இந்த செய்திகள் போய் கிடைக்காவிட்டால் ஏனோ தானோ என்கிற வாழ்க்கையில் படைத்த இறைவனை மறந்து நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்கிற அந்த நோக்கத்தையும் மறந்து ஏதோ வந்தோம் உலகத்துக்கு மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கோம் அப்படியே ஒரு கல்யாணம் பண்ணோம் பிள்ளையை பெருத்தோம் சம்பாரிச்சோம் செத்து போனோம்னு ஆயிடுவான். அப்படி விடுவதற்கு குர்ஆன் நம்மை அனுமதிக்கவில்லை. ஒரு மகளாக ஒரு சகோதரியாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக அவர்களை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற செய்திகளில் மிக தெளிவான விஷயங்களை குர்ஆன் நமக்கு சொல்லித்தருகிறது. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளினால் கடந்த வாரம் நம்மிடத்தில் அந்த டாக்டர்கள் மீட்ஸ் நடந்துச்சு. மரியாதைக்குரிய 3 கமருஜமான் சார், அப்துல் ஹக்கீம் சார், அப்துல் காதர் சார் அருமையாக வந்து திருமணத்தை குறித்தான நிறைய தகவல்களை நமக்கு தந்தார்கள். உண்மையிலே எனக்கெல்லாம் நிறைய விஷயம் அதில் தெரியாத செய்திகள் நிறைய புதுசு புதுசாக அவர்களிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். இனியும் இதையும் தாண்டி இனியும் சில மீட்டுகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி முடிவு பண்ணேன். சைக்கிக்கா மனோரீதியாக ஒரு பெண் அவளுடைய அந்த உடல் வளர்ச்சி அடைகிற போது அதே மாதிரி ஒரு ஆண் உடல் வளர்ச்சி அடைகிற போது அடலசன்ட் ஏஜிம்பாங்க அந்த அவனுடைய வாலிப பருவத்தை அவன் எத்துகிற போது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யாரையாவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து பேசாமல் பேச விடலாம். சைக்காலஜி அப்படிங்கிறது சமீப காலமாக வந்த மனோ தத்துவங்கள். ஆனால் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதுதான் பேசிக்கிட்டே இருக்கு. நான் ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாலும் இதற்குரிய மனோநிலைகளை குறித்து என்ன குர்ஆன் சொல்லுகிறது என்பதை சொல்லாமல் ஒரு நாளும் போனது கிடையாது. ரெண்டு விஷயம், ஒன்றாவது ஃபிசிக்கல், ரெண்டாவது மென்டல். ஒவ்வொரு ஆயத்துக்கு பிஸ்மில்லாலேருந்து ஆரம்பித்து கடைசியில் குல்லோது ரப்பின் நாஸ் வரையும் நம்மளால் பேச முடியும். மென்டல் ஃபிசிக்கல், மென்டல் ஃபிசிக்கல், மென்டல் ஃபிசிக்கல் அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு சைக்காலஜி வளர்ந்துருக்கா அப்படின்னா இல்லை, அது இன்னொரு நிறைய பயணிக்க வேண்டிய தூரங்கள் உண்டு. இருந்தாலும் கூட அந்த துறையில் இருப்பவர்களை அழைத்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக ஏற்படுத்தி நம்முடைய பெண் குழந்தைகள் நம்முடைய தாய்மார்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்படும். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அந்த வயசுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வீட்டில் வேலை பார்க்கறது கிடையாது. ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த வயசு வந்த உடனே இவனை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியலை பெற்றோர்களுக்கு என்ன அப்படிங்கிறான். அத்தாவை பார்த்து அம்மாவை பார்த்து என்ன நீங்கள்லாம் எப்படி நீங்கள்லாம் என்ன எப்படி இருக்கீங்க. ஒருத்தர் வந்து சொன்னார், உன் வீட்டில் வந்து பிறந்தம்பாரு, நான் வேற எங்கேயாவது பிறந்திருக்கணும்னு இருக்கான். அந்த அம்மா ஒரு வருத்தப்பட்டு கொண்டாட்டிட்டு எப்படி சொல்லியிருக்கான் அம்மாவை, உன் வீட்டில் வந்து பிறந்தம்பாரு, ஏய் என்னை வளர்க்குறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை, உன் வீட்டில் என் வைஃப் வருத்தப்படுறான். நான் சொன்னேன் இது உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லா வீட்லேயும் நடக்குது, அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு வெளியே வந்து சொல்லியும் மற்ற வீட்டில் சொல்கிறது இல்லை அவ்வளோதான். ஆக மொத்தம் இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு நாக்கு எழுத்து கொடுக்குற மாதிரி கேட்குறான் பெற்றவங்களை. இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலை அந்த வயசு பிள்ளைகளை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆன் கல்யாணத்துக்கு ரெண்டு குவாலிட்டியும் சொல்லியிருக்கு. ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெண்டு தகுதி அவனிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ரெண்டு தகுதி இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சு 50 பேரம் பேத்தி எடுத்தவர்கிட்ட நீ கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த தகுதி இருக்கான்னு தெரியாது, இல்லாதவங்களும் இருக்கலாம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், 50 மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளையும் பெற்றிருப்பாரு, அவருக்கு இந்த தகுதி குர்ஆன் சொல்லுது இல்லை. அவர் 5 தொழுதுட்டு இருப்பார், பெரிய தாடி வச்சிருப்பார், ஜிப்பா கிப்பாலாம் போட்டிருப்பார், எல்லாம் செஞ்சிருப்பார், ஒரு பெரிய ஆபிது வணக்கசாலி, எந்த சந்தேகம் இல்லை. குர்ஆன் எதிர்பார்க்கிற அல்லது குர்ஆன் சொல்லித்தருகிற ஒரு ஆண் மகனா ஒரு மணமகனா இந்த ரெண்டு குவாலிட்டி உன்ட்ட இருக்கா, அந்த குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே அது என்கிட்ட இருக்கான்னே தெரியும். ஒரு சாதாரண கடைக்கு வேலைக்கு எடுக்கிறதா இருந்தால் கூட எத்தனை இன்டர்வியூ வைக்கிறான், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, 1-to-1 இன்டர்வியூங்கிறான், ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுனா டையை கெட்டுங்கிறான், இதை வச்சா சிவி அடிங்கிறான், நீ யாருங்கிறான், உன்ட்ட உள்ளது தெரியுதா இல்லையாங்கிறான், இவ்வளவும் கேட்குறாங்க.
இப்ப ஒரு மாப்பிள்ளையா போய் ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஐக்கானா அல்லது ஒரு சொசைட்டியினுடைய ஒரு பகுதியாக வாழப்போகிற ஒரு மனுஷனுக்கு குரான் எதிர்பார்க்கிற அல்லது படைச்சவன் சொல்லித்தர ரெண்டு குவாலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த அந்த செய்தி போய் சேருத. நான் யாரையும் குறை சொல்றதுக்கு சொல்லல, அந்த செய்தி நம்மளை ரீச் ஆச்சா அப்படிங்கறதே தெரியல, பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து கடந்து வந்துட்டோம். நாளை அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்னுலாம் தெரியல. அதை வச்சுதான் கேள்வியே கேட்பான், அல்லாஹ் நான் இப்படி குவாலிட்டிகளை சொல்லியிருந்தேனே அதை நீ வளர்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. அப்ப அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் எல்லாரும் குழந்தைகளை பெற்று வளர்க்கிறோம், அந்த வாலிப பருவத்தை அடைக்கும் போது அந்த பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. முன்னாடியும் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இப்ப வருகிற இந்த ஜென்ரேஷன் இருக்க எந்த பெற்றவங்களுக்கும் விளங்க மாட்டேங்குது. யாருகிட்ட கேட்டாலும் என் பிள்ளைய மொபைலோட இருக்குங்கிற பஞ்சாயத்து இல்லாத வீடுகளே கிடையாது. இல்ல இந்த இந்த பிள்ளைகளை எப்படிதான் அப்ப ஹேண்டில் பண்றது, இவங்க இந்த இந்த வயசு பிள்ளைங்களை எப்படிதான் அவன் கோபப்படுறான். ஒருத்தர் அப்பா சொன்னாரு, நீ வாங்கி தெரியா இல்லையா உனக்கு, ஆர் யூ அஃபோர்டபுள் ஆர் நாட், அவன் கேக்குறான். லே உனக்கு தகுதி தராதரம் இருக்கா இல்லையா எனக்கு மொபைல் வாங்கி தராங்கண்ணா. அப்ப நான் பாரு நடந்தது, அவர் சொன்னாரு இருப்பா நான் வாங்கி தர்றேன் அப்படிங்கிறதுக்குள்ள அப்பனா உடையா நான் போய் ஒரு கடையில சேர்ந்து கஃபே டீ கஃபே இருக்கு இல்லையா அதில் சேர்ந்து நான் சம்பாதிச்சு நான் மொபைல் வாங்கிக்கிறேன்னு ஸ்கூலில் விட்டுட்டு நேரம் அந்த கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். எதுக்கு, பிளஸ் ஒன் படிக்கிற பையன் உண்மையா, இட்ஸ் எ ரியல். ஒருவேளை அந்த அந்த தகப்பனிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இருக்க வேண்டியிருக்கும், உண்மையிலே வருத்தமானது. கஃபேல போய் 11வது படிக்கிற பையன் கோடீஸ்வரம் விட்டுக்குள்ள கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே அவன் சொல்கிறான் நீ வாங்கி தராட்டி போயா, நான் படிக்க மாட்டேன் அவ்வளோதான், எனக்கு இப்போ தேவை மொபைல், நான் கடையில் போகிறேன் டீ கலப்பில் வேலைக்கு நிற்கிறேன் அதில் சம்பாதிக்கிறேன் அதில் நான் மொபைல் வாங்கிக்கிறேன், எனக்கு என்ன அந்த அளவுக்கு தராதரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு கேட்குறான். இப்போ அவருக்கு ஹவு வி ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் சில்ட்ரன், இப்போ எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது தெரியல. அதுக்கு இதை தவிர, இதை போதிக்கிறதை தவிர, இதை உள்ளே இறக்கிறதை தவிர வேறு வழி நமக்கு தெரியலை. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இந்த ஆயத்துகளுடைய வரக்கத்தை கொண்டு, நேற்று ஒரு நண்பர் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன், அவர் கிட்டத்தட்ட ஸ்கூல்களில் கல்லூரிகளில் அந்த மாணவிகளுக்கு தானாக செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் போய் இஸ்லாமிக் சம்பந்தமான புத்தகங்களை கொடுத்து அந்த டீச்சர்களை ட்ரெயின் பண்ணி ஒரு ஏரியாவில் அந்த இஸ்லாமிக் எஜுகேஷனை உள்ள சொல்லிக் கொடுக்க வைக்கிறார். காலேஜ் ஸ்கூலில் தனியாக ஒரு மதரசா வச்சு அவங்க பெற்றோர்களே அதில் போட்டு அவங்க அம்மாவே அதை ஹேண்டில் பண்ணுது. ஆனால் நல்ல செட்டில்டு, வெல் செட்டில்டு புள்ள. அவர் வந்து கேட்குறாரு இப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 700-800 பிள்ளைங்க நம்மள்கிட்ட படிக்குது, காலேஜில் படிக்குது, ஸ்கூலில் படிக்குது, இது இந்த ஐடியாவை கொடுத்தது நீங்கள் தான், நீங்கள் தான் ஒரு நாள் எனக்கு இப்படி சொன்னீங்க, இப்படி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யலான்னு நான் ஒவ்வொரு காலேஜ்லேயே போய் அந்த செக்ரட்டரிஸை கேன்வாஸ் பண்ணி இந்த புக்கை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஒரு பீரியட் இதை வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, பா பறக்கத்தான் இருக்கும், எப்படியாவது அந்த பிள்ளைங்க திருந்துறதுக்கு இந்த குரான் ஹதீஸை கேட்டால் திரும்பிடலாம் அப்படின்னு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி அது சில நேரங்களில் சில பிரச்சனைகளும் வருது அப்படின்னாரு. அப்போ தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆயத்து ஒன்று குரானில் படித்தேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமினான ஆண்களே, அல்லாஹுவை நம்பாத அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பெண் எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும், எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அவளை விட ஒரு அடிமை பெண் உங்களுக்கு சிறந்த மனைவியாக இருப்பார். பெண்களே, மூமினான பெண்களே, அல்லாஹுக்கு மாறு செய்கிற, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற, காபிராக இருக்கிற, முஷிரிக்காக இருக்கிற ஒரு ஆண் உங்களை எவ்வளவு விதத்தில் கவர்ந்தாலும் சரி, அதை விட ஒரு அடிமையாக இருக்கிற, அல்லாஹுவை பயப்படுகிற ஒரு ஆண் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இம்மை மறுமையில் சிறப்பான கணவனாக இருப்பான் அப்படின்னு குரான் சொல்லு. நான் சொன்னேன், நீங்கள் சொல்ல, நீங்கள் அதை இந்த அர்த்தத்தை சொல்லியோ இந்த அர்த்தத்தை சொல்லாமலோ காலையில் பிரேயர் நடக்கும்போது எல்லா பிள்ளைகளையும் நிப்பாட்டி வச்சு இந்த ஆயத்தை ஓத சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இந்த வார்த்தைகள் உள்ள போய் இறங்கி இவனுக்கு விளங்காட்டிய அளவு இவனுடைய உடம்புக்கு விளங்கும், இவனுடைய மண்டைக்கு விளங்கும், மூளைக்கு விளங்கும், இதயத்துக்கு விளங்கும், அல்லா பேசின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் விளங்கும் உலகத்தில். இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் விளங்காமல் போனாலும் அவர்களுடைய இதயத்திற்கு உள்ளே இந்த ஒளி இறங்கினால் ஒருவேளை இவர்கள் எதிர்கொள்ளுகிற இந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்படலாம். இந்த ஆயத்து அவர்களை தடுக்கும். கண்டமே வந்து எவனோ ஒருத்தர் ரோட்ல போற ஒரு 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 ரோட்ல போற ஒரு கேவலமானவன் அங்கேருந்து வந்து உன் உதடு நல்லா இருக்கு, உன் கண்ணு நல்லா இருக்குன்னு அவன் பின்னாடியே 24 வருஷம் 22 வருஷம் வளர்த்த அப்பாவினுடைய அவளை விட்டு போறது மட்டுமல்ல அல்லாஹுவை விட்டே போறாள். உன் மார்க்கத்தை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இஸ்லாம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறாளே, அப்ப இந்த இது ரத்தம் போடுதா சாக்கடை ஓடுதான்னு தெரியலையே. நம்ம மூட்டு பிள்ளைகள் இத்தனை நாள் தின்ன அந்த இஸ்லாமிய சோறு தானா உள்ள இருக்குன்னு தெரியலையே. ஒரே ஒரு வார்த்தை தான், உன் உதடு நல்லா இருக்குங்கிறான். அங்க பின்னாடி அவன் பின்னாடியே போய் அப்புறம் அங்க செருப்படி வாங்கி நடுத்தல நிப்பாட்டி பல பேர் அவன் கூட்டிகிட்டு வந்து, என் நீ எனக்கு மனைவி கிடையாது, நான் உனக்கு கூப்பிட்டு வந்ததே இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண பின்னாடி அப்புறம் நடுற ஒவ்வொரு அழுது அப்புறம் எங்க அப்பா என்னை காப்பாத்துவான. எவ்வளவு எத்தனை நிகழ்வு இந்த சமூகத்துல. நாம் அறிவில்லாத சமூகம் கிடையாது. தரத்துக்கும் மலல் மில்லத்தில் பைதா, பெருமானார் சொல்லுகிற அந்த வாசகம் இருக்க, தரத்துக்கும் அலல் மில்லத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹ, உங்களை ஏதோ அப்படியே போற போக்குல புறம்போக்குகளாக நான் விட்டு போகவில்லை, ஒரு மாபெரும் வெளிச்சத்தில் நான் உங்களை விட்டு போகிறேன். அது எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? லைலுஹா கனஹாரிஹ, அதனுடைய இரவு காலங்களும் பகல் காலங்களை போன்றே, அங்க இருட்டே கிடையாது. அந்த எவர் கிரீன் மாதிரி இங்க எவர் ஒயிட். இது மிகப்பெரிய ஒளி. இதை தொட்டவங்க யாரும் அப்படியெல்லாம் நடுத்தருவுக்கு போக முடியாது. அப்படின்னா நம்ம யார பிளேம் பண்ணலாம்னா பெற்றோர்கள் இன்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு கூட ஒரு இங்க வந்த ஒரு நண்பர் கேட்டார், இதெல்லாம் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு போய் சேரணுமே, 1000 பேர் இருக்கான் இந்த தெருக்குள்ள, அவங்கெல்லாம் ஏன் வர்றதில்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் ஏன் போறதில்லை, ஏன் கேட்கணும்னு தோணல, இத்தனை பேர் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க வாரம் வாரம், இவங்கெல்லாம் வெட்டியா, இவர்கள்லாம் வெட்டியா, வேலை இல்லை நமக்கெல்லாம் வந்து நம்மளாம் ஃப்ரீயா இருக்கோம், நாங்கெல்லாம் இந்த வேலையில வெட்டி போயிருக்க அப்படின்னா அல்லா. இதனுடைய டேஸ்ட் தெரிஞ்சா எத்தனை கிலோமீட்டரும் பயணித்து போவாங்க. இன்னைக்கு நேற்று எனக்கு வர்றதுக்கு கல்லூரியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வரல, இன்னைக்கு மதியம் கிளம்பி வந்தேன், 12 மணிக்கு கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து திருச்சியிலிருந்து வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப விட்டு திரும்ப நான் நைட்டு கிளம்பி நான் திருச்சிக்கு போகணும். இது இட்ஸ் நாட் மை டியூட்டி. இது என்ன இவ்வளவு தூரத்துக்கு ஓடி அன்னைக்கு ரெஸ்ட்டுங்க, தீபாவளிங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், எதுக்கு? இதுல உள்ள டேஸ்ட் தெரிஞ்சா இங்க இல்ல, எவ்வளவு தூரத்துக்கும் தே கேன் டிராவல். இட்ஸ் எ லைட் பெருமாநாட்டில், இது ஒரு பேரொளி, இது ஒரு ஸ்வீட், அப்படியே அணைச்சு இழுத்துரும், எதையும் விடாது, ஒரு பெரிய காந்தம். என்ன கொண்டு போய் சேர்த்தமா இல்லையாங்கிறதான் பஞ்சாயத்து. கொண்டு போய் சேர்த்தம் தொழுதுட்டு எந்திரிச்சு உட்காந்தோம்னா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருக்குது. இங்க வந்து எதுக்கு ஏறி மேல உட்காந்தோம்னா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துக்குவேன், என்ன எந்திரிச்சு போறவங்க போயிடட்டும், ஆரம்பிச்ச பின்னாடி அந்த பாவம் அவங்களுக்கு வேணும். இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம இதை கேட்ட முடியாது, நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை புறம்போக்குத்தனமா நான் கேட்டேன்லாம் கேட்க முடியாது. யூ ஆர் சூசன் பை த லார்ட், நீங்கள் இதை கேட்பதற்கென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தை எவனும் கேட்டறலாம் முடியாது, அப்படிலாம் அல்லாஹ் விடுறது இல்லை. அந்த இதயங்கள் அவன் தேர்ந்தெடுக்கிறான், இதுதான் எனக்கு வேணும். They are chosen by Allah. They are enlightened. அவர்கள் அல்லாஹ்வினால் அவருடைய இதயம் ஒளிபரப்பட்ட இதயம். 1 வருஷமா 2 வருஷமா 4 வருஷம் நடத்துனாதான் சொன்னேன், டாக்டர்மார்கள் அவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் MS, இவர் MD, எல்லா வேலையும் இது கேட்கணும். 4 வருஷமா தொடர்ந்து எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் வர்றதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும், அது அது அல்லாஹ் கொடுத்த எவ்வளவு பெரிய நசீபா இருக்கும். நான் அப்படித்தான் சொல்லுவேன், அல்லாஹ்வினுடைய நசீப். அப்படியெல்லாம் போற போக்கெல்லாம் எல்லாரும் வந்து இதை கேட்டு புரிஞ்சு நாங்க தமிழ்ல படிச்செல்லாம் விளங்கிக்கலாம்னா எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபீதுகளாக அல்லாஹுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள். அப்படிலாம் இல்ல, அவன் யாரை விரும்புகிறான், அவர் பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நடுத்தரமாக இருக்கலாம், அல்லது லேமேனாக இருக்கலாம், யாராக வேண்டாம். ஆனால் ஒன்ஸு இதனுடைய இந்த செய்தி நான் புரிஞ்சிருச்சு, இது விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் விடமாட்டான். காபிர்கள் விட்டதில்லை, ஒரு முஸ்லீமினுடைய ஈமான் இதயம் எப்படி விடும் இதை? பெருமானர் சொன்னார்கள், அருவாத கயிறு இது, கியாமத்து நாள் வரையும் அருவாத கயிறு இது. எந்த கயிறு இருக்கு? இன்னொரு பிடி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, இன்னொரு கைப்பிடி உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு கயிறு மட்டும்தான், வேற கயிறே கிடையாது. There is no secondary. குர்ஆன்ல எல்லாம் சொன்னா இது ஒரு பேரொழி. இந்த லைட்டை டார்ச் லைட்டை கையில தூக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கூட்டு போவோம். உங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்துல மட்டுமல்ல, உங்க கபரை அழகாக்கி தரும். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் லோன்லினஸ், யாரும் வரமாட்டான், தனிமையின் வீடு, சிறையது, ஒருவே வரமாட்டான், யாரும் வர முடியும். நீங்களும் உங்களுடைய மண்ணும் தான், நீங்களும் உங்களை படைத்தவனும் தான். ஆனால் அது ஒரு பெரிய உலகம், ஆலமுல் பர்சக். குர்ஆன் சொல்லும் அது ஒரு ஆலமுல் பர்சக், அது ஒரு திரையுலகம். அதற்கு பின்னே என்ன நடக்கிறது எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அந்த கபர்ல கொண்டு போய் வச்ச அந்த இரவு முதல் இரவு விளங்கும். அடடா, இதை பத்தி தான் சொன்னாயா, இதைத்தான் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா, இதைத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்களா, அன்னைக்குதான் விளங்கும். சூரியன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஒன்னும் இல்லாத மாதிரி அங்க கபிரிஸ்தான்ல போய் படுத்த பின்னாடி குர்ஆனை பத்தி தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு அது கபரிலே ஒளியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல தோழனாக இருக்கும். கபரிலே நீங்கள் கியாமத்து நாள் வரை அங்கே சுகம் அனுபவிதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய சர்வன்டா இருக்கும். குர்ஆன் இஸ் எ சர்வன்ட் இன் யுவர் கிரேவியார்ட், இட் சர்வ் எவரிதிங், எல்லாத்தையும் கொடுக்கும். தண்ணி கேட்டா கொடுக்கும், சாப்பாடு கேட்டா கொடுக்கும், நிம்மதி கேட்டா கொடுக்கும், ஏசி கேட்டா கொடுக்கும், லைட்டு கேட்டா கொடுக்கும், என்ன வேணுமோ பங்களா கேட்டா தரும். உங்களுடைய கபரு ஒரு பங்களாவாக ஆக்கி தரும். அந்த மகிமை குர்ஆனுக்கு மட்டுமே உண்டு. அது யாருக்கு கிடைக்கும்னா, இந்த உலகத்தில் அதை லவ் பண்ணவனுக்கு கிடைக்கும், அதை ஓதனவனுக்கு கிடைக்கும், அந்த நசீபை உள்ள விளங்கிட்டவனுக்கு கிடைக்கும், அதற்கு பின்னாடியே போனவனுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் விளங்குச்சோ விளங்குகிறோ, இது அல்லாஹ்வினுடைய கலாம், இது அல்லாஹ்வினுடைய கலாம், இது சத்தியம் அப்படின்னு சொன்னவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அக்பர், இதை விளங்குகிற நசீப அல்லாஹ் நமக்கு தரணும். இன்னைக்கு டாபிக்கும் சப்ஜெக்டுமே அதுதான். இந்த காலத்து அந்த பிள்ளைங்களை நினைச்சு ரொம்ப வருத்தமா, சமீப காலங்களில் வருகிற நிறைய பிரச்சனைகள். அதனால தான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு சைக்காலஜி டாக்டரை கூட்டு, அவருக்கு இஸ்லாமிக் இன்புட்ஸ் நம்ம கொடுத்து இது சம்பந்தமாக பேச வைக்கலாமோ, அந்த அடலசன்ட் ஏஜ். இல்லைன்னா இவங்க டாக்டர் சாபுகளே பேசுவாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களே கூட்டிகிட்டு வந்து அது எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது, அந்த பிள்ளைகளுக்கு இதை எப்படியாவது நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த குர்ஆன் அந்த உங்களுடைய மகனோ மகளோ அந்த 11 வயசில் 12 வயசில் இது அவங்களுடைய இதயத்தில் ஏற்றி விடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள், அந்த வகைகள், அந்த சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அது சிறப்பாக அமைப்பதற்கு காரணமாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு எதிராக அமைவதற்கும் காரணமாக இருக்கும். எத்தனையோ குழந்தையா இந்த போன வாரம் போட்டிருந்தான், அத்தாவன் எம்மாவையும் ரோட்ல விரட்டி விட்டான், சொத்தை எழுதி கொடுத்தாரு, ஓடுற அத்தாவையும் அம்மாவையும் விரட்டி ஆச்சு. இப்போ ரோட்ல அந்த ஆளு வந்து நின்று இருக்கேன், உடனே கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோன்னே திரும்ப கூப்பிட்டு அந்த ஏற்கனவே போட்ட டீடை கிழிச்சு அறிஞ்சிட்டு இது சொத்து உங்களுக்கு தான், சாகுற வரையும் நீங்க தான் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா எடுத்துக்கிட்டுங்க, கவர்மெண்ட் மாத்திடுச்சு இப்ப. ஆனா இங்க அத்தான்னா யாரு, அம்மானா யாரு, அந்த தாயினுடைய அந்த கால்கள், அந்த தாயினுடைய கால்களை முத்தமிடமில்லாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே ஒரு வானத்தையும் உள்ளே எடுக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய வழிபாட்டுக்கு பிறகு தாய் தந்தையரை குறித்தான மிக உயர்வான வார்த்தைகள், உங்களுடைய தொழுகை அக்செப்ட் பண்ணப்படணும், உங்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படணும், அல்லாஹ்வினிடத்திலே நீங்கள் ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களை பேண வேண்டும். அதுவும் குறிப்பாக அவர்களுடைய வயோதான காலத்தில் அவர்களுக்கு முடியாத போது அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் செய்யணும். ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பாக சொல்லுகிறான், அந்த நரகம் பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட நரகம். ஆனால் என்னன்னா அவர் பெரிய ஆபிதா இருப்பார், அந்த பிள்ளை ஒரு பெரிய முஜாஹித், போரில் போய் சண்டை போட்டவர், ஆனால் அத்தா அம்மாவை கண்டுக்கல. குர்ஆன் சொல்லுகிறது பெரிய முஜாஹித் என்னுடைய வார்த்தைகளுக்காக வேண்டி தான் உயிரையே தத்தம் செய்த ஒரு மனிதர், ஆனால் தன் தாய் தகப்பனை கவனிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எனக்காக போரிட்டதனால் அவர்களுக்கு நரகம் ஹராம், தாய் தகப்பனை கேட்காததுனால அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம், நடுத்தரில் நிற்பாங்களாம். நான் சொல்ல குர்ஆன் என்ன வரலாறு, அப்படி ஒரு கூட்டம் உண்டு என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுவான், அனுமதிக்க மாட்டேன், உன்னுடைய தாய் தந்தையரை மீறி நீ செய்த அந்த செயலினால் உனக்கு சொர்க்கம் ஹராம், நீ போக முடியாது, எதுவரையும் உன் தாய் தந்தை உன்னை மீண்டும் மன்னிக்க வேண்டும். இது எங்க நடக்கும், அவன் போருக்கு போனதுக்காக வேண்டி, தாய் தந்தையரை மீறி போனுக்கு போனதுக்காக வேண்டி அவனுக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு. அல்லாவுக்காக வேண்டி போருக்கு போனதுக்கே இந்த காலத்தை அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்காக வேண்டி அவர்களை படுத்துற பாட்டுக்கு, அந்த பெற்றோர்களை மனம் நோக வைப்பதனுடைய பாட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், யோசிக்கவே முடியல. இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும், இது உள்ளே ஏறணும், இது அந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும், இது காதில் விழணும், அதுக்குரிய செய்திகள் எப்படி சேரும் அப்படின்னு தெரியல. அல்லாஹ் அதை கபூல் செய்யணும் அப்படிங்கறத தவிர அடுத்த வார்த்தை என்கிட்ட இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இது எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிறது மாதிரி எல்லா வீட்டில் உள்ள அந்த அடலேசன்ட் ஏஜினுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு ஆணோ பெண்ணோ வெளியே போயிட்டு இந்த பையன் நம்ம வீட்டுக்கு ஒழுங்கா வந்துருவானா, நம்ம அனுப்புற பொம்பளை புள்ள போயிட்டு அல்லான்னு வந்துருமா? எல்லா பெற்றோர்களிடத்திலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் ஒரு சந்தேகமும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு ஒரே கயிறு, இதை தவிர வேற வழி இல்லை. அதை கேட்பதற்குரிய வார்த்தைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நம்முடைய மருத்துவ ரீதியான அந்த செய்திகள், நிறைய செய்திகள் நமக்கு கிடைத்தது. நாம் அதிலிருந்து பயன்பெற்று கொண்டோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் சொன்னாங்க, நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா அது போன்ற அந்த மஜ்லிஸுகளை அது சொன்னவங்களை அல்லாஹ் அவர்களுக்கு நலவை தரணும்னு சொன்னாங்க. இந்த நல்ல நேரத்தில் அந்த மருத்துவர்களுக்கு அந்த துவாவை சொல்லிக் கொண்டவனாக, இந்த வாரம் நான் போன வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு இந்த ஆயத்து விட்டேன். மிக நீண்ட நெடிய வசனமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் நூறினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய நோய்களை குறித்து அல்லாஹு தஆலா பேசி கொண்டு வந்து அதனுடைய சொல்யூஷன்ஸ் குறித்தும் அல்லாஹு தஆலா பேசினான். நோயை மட்டும் பேசலை, அதனுடைய தீர்வுகள் என்ன என்பதை குறித்து அல்லாஹு தஆலா வரிசையாக பேசிட்டு வந்தான். நீண்ட வசனங்கள் பேசிட்டு இப்ப 34வது வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்தி முபையினாத்தி வ மத்தலம் மின் அல்லதீன கலவ் மின் கப்லிக்கும் வ மௌஇதத்தன் லில் முத்தகீன். வலக்கத் அன்ஸல்னா இலைக்கும், உங்களின் பக்கம் நாம் வேதங்களை இறக்கி வைத்திருக்கிறோம். ஆயாத்தி முபையினாத், தெளிவான அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சிகள். வ மத்தலம் மின் அல்லதீன கலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தாரினுடைய கடந்து சென்றவர்களுடைய உதாரணங்கள். இதெல்லாம் யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு உபதேசமாக ஒரு அறிவுரையாக இருக்கும் என்ற வசனத்தை சொல்லி அன்னைக்கு சொன்னோம். இது வந்து சயின்டிபிக்கா குரானை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு வசனம். குரானுக்கும் சயின்ஸுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறாங்க இல்லையா, சயின்டிபிக்கா குரானை ப்ரூஃப் பண்ணுது இந்த வசனம் மட்டும்தான். மற்ற வசனங்கள்ல அல்லாஹு தஆலா உலகத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் பேசுறான். ஆனா இந்த வசனத்துல சொல்றான், மனிதர்களே இதுதான் சயின்ஸ். சயின்ஸ்னா என்ன, ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ, ஆய்வகத்துல போய் ஒரு செய்தியை ஆராய்ச்சி பண்ணி அதை ரெண்டையும் கலந்து ஒரு முடிவெடுத்து இதுதான்ப்பா ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி தான் ஆய்வு அறிக்கை, அறிவு அறிவியல் அப்படின்னு சொல்றான்ல. அல்லாஹு சொல்லுகிறான், மனித குலத்தை உங்களுக்கு முன்னுண்டானவர்களை நான் படைத்தேன், அவர்களுக்கு வேதங்களை கொடுத்தேன், வழிகாட்டிகளை அனுப்பினேன், அவங்களும் வாழ்ந்தாங்க. நல்லது கெட்டது எதுன்னா அவர்களை செய்ய வச்சேன். பொருள்களை குறித்தான மெட்டீரியலிஸ்டிக், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ரெண்டு பொருளை இப்படி கலந்து இப்படி செஞ்சு காமிக்கலாம், ஆனா மனிதர்களை இப்படி செஞ்சு காமிக்க முடியாது. இன்னைக்கு இது ஒரு குற்றம், இது தவறு, இது தவறு நடந்தால் இப்படி தண்டனை என்பதை நேரடியா இப்படி அழிச்சு செஞ்சு காமிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், இதற்கு முன்னுண்டான கூட்டம், உங்களுக்கு முன்னாடி கூட்டங்களை வாழ வச்சேன், அவர்களுக்கு சொன்னேன், நல்லது சொன்னேன், கெட்டது சொன்னேன், அவர்களை வாழ வைத்தேன், அவர்களில் நல்லது போனவர்களை நல்லதற்கும் கெட்டதின் பக்கம் போனவர்களையும் அழித்தேன். அந்த வரலாறுகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. இதுதான் வந்து அந்த சயின்டிபிக் ப்ரூவ், நேரடியான உதாரணங்கள். அந்த நல் உபதேசங்களை எடுத்துக்கொண்டவர்கள், அந்த குணங்களோடு நடந்து கொண்டவர்களுக்கு என்ன கிடைத்ததோ நீங்களும் அப்படி நடந்தால் உங்களுக்கும் கிடைக்கும். சிம்பிளா இதுக்கு வந்து இவர் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்கணும், இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கணும், எதுவும் தேவையில்லை. நேரடியாக ஒரு லேமேன், ஒரு மாடு மேய்க்கிறவனு கூட தெரியும், இப்படி ஒன்று அடைஞ்சுன்னா சாதாரணமாக ஒரு விவசாயி இருக்கார் இல்லையா, அவரே சொல்லுவார், அவர் கொஞ்சம் இல்லை கலைஞ்சிச்சு போயிடுச்சு, அது அந்த ஊரில் மழை பெய்யும் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான், உங்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தார்களை அழித்ததும் வாழ வைத்ததும் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னதை கேட்காதப்பெல்லாம் எப்படிலாம் முரண்டு குடிச்சானா என்னெல்லாம் செஞ்சேங்கிறத பாருங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இதை ஆரோக்கியன்னு நுகலிக்க கரியர் இன்னைக்குள்ள இந்த காலத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளோலாம் துவா செய்கிறோமே, அல்லாஹ் எங்கள் துவாவை ஏற்றுக்கிறது இல்லையே, எல்லாம் இந்த ஆட்சிகள் அப்படி இப்படித்தானே மீறி மீறி வந்துக்கிட்டு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எங்கே போனாலும் அடி விழுவுது. என்ன எல்லாம் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ் உண்டு. அல்லாஹு தஆலாவினுடைய சுன்னத்தில் எந்த மாறுபாடும் கிடையாது. அல்லாஹ் யாருடைய துவாவுக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் தன்னுடைய சுன்னாவை மாற்றிவிட மாட்டான். அவனுக்குன்னு ஒரு சுன்னா உண்டு. இத அரப்னா ஒரு நாட்டை ஒரு ஊரை அழிக்கணும்னு நாம் நாடினோம்னா அல்லாஹ் சொல்றான் If we want to destroy a nation, and the destroy எப்படி இருக்கும்? ஒரு நாட்டை அழிப்பது, ஒரு சமூகத்தை அழிப்பதுனா எப்படி தெரியுமா? நாம் அழிப்போம், உடனே பிடிச்சோம் எடுத்தோம்னா அழிச்சிட மாட்டோம். இதை அரதுனா அன்னுஹ்லிக்க கரியா அமர்னா முத்ரஃபீஹா ஃபஸகூஃபீஹா. அதில் உள்ள பணக்காரர்கள், அதில் உள்ள மேல்தட்டு மக்கள், அதில் உள்ள அரசியல்வாதிகள், அதனுடைய பெரிய வர்க்கங்கள், மூத்த வர்க்கம், அந்த எதாச்சி அதிகாரம் உள்ள அந்த மக்கள், அவர்களுடைய மனதில் சில விஷயங்களை நாம் போடுவோம். ஆடுற ஆட்டம் சாமானியமா இருக்காது. நல்லா சொல்றான், அவனுடைய ஆட்டங்கள் சாமானியமாக இருக்காது, கடுமையா இருக்கும். அட என்னடா யாரா நீங்கள்லாம்னு கேட்பான். அப்படி கேட்க வைப்போம், கேட்க வச்சு அதுலயே கொஞ்சம் நாளைக்கு அப்படி விடுவோம். அதற்கப்புறம் நம்முடைய வார்த்தைகளை கீழே இறக்குவோம், ஒட்டு மொத்தமாக அவர்கள் சுக்குநூறாக்கப்படுவார்கள். இதற்கு மேல வேற என்ன? அப்புறம் ஆட்டங்கள் கூடுகிற போதெல்லாம் ஏதோ ஒரு அழிவு இருக்கிறது என்ற அர்த்தம். அடங்காத வகையில் ஆட்டம், அநியாயமான முறையில் ஆட்டங்கள் போகிற போது ஏதோ ஒரு அழிவு இருக்கிறது என்ற அர்த்தம். அதுதான் அது சுட்டி காட்டு. அப்ப இந்த மாதிரி உதாரணங்களை அல்லாஹு தஆலா நமக்கு முன்னுண்டான கூட்டத்தார்களிடத்திலே மிக நிறைய நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப இந்த ஆயத்திலிருந்து சொல்லுகிற நாம் பெறுகிற படிப்பினை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல ஆயாத் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய அத்தாட்சியினுடைய உயர்வை குறித்து பேசுகிறான். ஒரு பெரிய சட்டங்கள் நிறைய சொல்லிட்டு அல்லாஹு தஆலா என்னுடைய தெளிவான அத்தாட்சி உங்களிடத்திலே நான் இறக்கி இருக்கிறேன், நீங்க தேடிலாம் போக வேண்டியது இல்லை, அதுல எல்லாமே இருக்கு. இதுல முபையினாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். முபையின் பயான் சொல்றோம் இல்லையா, பயான், அதுல இருந்து தபியின் முபையின் அப்படின்னு சொன்னா தெளிவுபடுத்துதல் அர்த்தம். ஒருத்தர் பயான் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக்குகிறார், நமக்கு விளங்காத விஷயத்தை விளங்க வைக்கிறார் அல்லது புரிய வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தபியின் அப்படிங்கக்கூடிய செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல முபையினாத்தின் அப்படின்னு சொல்றான். இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் அழகான ஒரு செய்தி எழுதுகிறார்கள் ஒரு கிதாபுல, தஃப்சீருல் வசீத் அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாபுலையும் இன்னும் இமாம் இப்னு கதீர் போன்றவர்கள் இந்த கருத்தை எடுத்து ஆடுகிறார்கள். செய்தியில வருது, இதை ரெண்டு வகையில நம்முடைய கிராத்துல ஓதுறாங்க. நம்முடைய காரிகள் ஏழு வகையான கிராத் இருக்குல்லவா, இன்னைக்கும் உலகத்துல உண்டு. இன்னைக்கும் ஏழு வகையான கிராத்தை ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு வகையான கிராத்துகளை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த துபாயில வந்து வருஷம் வருஷம் ரமதான்ல ஒரு இது நடக்கும், குரான் கான்டெஸ்ட் நடக்கும், இன்டர்நேஷனல் குரான் கான்டெஸ்ட். அதுல வந்து எல்லா நாட்டிலிருந்தும், உலக நாடுகள்ல இருந்து ஒரு 150 நாட்டிலிருந்து காரிகள் வருவாங்க. காரிகள்னா பெரிய தலப்பெல்லாம் கட்டி, நான் தாடிலாம் நிறைச்சி பயங்கரம் அப்படிலாம் இல்லை, 3.5 இருப்பார் அவர் தான் காரி. எங்க நான் போன வருஷம் 4 பையன், 3.5 to 4 ஆக போகுது. அந்த பையன் தான் அந்த கராத்துக்கு ஓத வந்திருக்காரு. அவங்க அப்பா தூக்கிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறார். சேர் நல்லா ஆசனம் மாதிரி பெருசா போட்டிருக்கான், சம்மணம் போட்டு உட்காரும் பெரிய சேர். அது சேர்ல அப்பா தூக்கிட்டு வந்து மேலே ஏற்றி உட்காந்து அந்த பையன் உட்காந்துக்கிட்டான், மைக்கெல்லாம் மாட்டியாச்சு. ஒரு 3.5 பாய் உங்க வீட்டில் என்ன செய்யும்? அவங்க பேம் பேத்தி அல்லது சொந்த புள்ள, ஒரு 3.5 புள்ள உங்க வீட்டில் இருக்குன்னு வைங்க, அந்த புள்ள என்ன செய்யும்? அது வாட்டுக்கு ஜாலியாக விளாடி இது போயிட்டு எதையாவது சாக்லேட் சாப்பிட்டு, இன்னும் 4 அவளை ஸ்கூல்லையும் சேர்க்கல. அதுக்கு அம்மா விட்டு சேலையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அழுவும், கொஞ்சம் நேரம் சிரிக்கும், கொஞ்சம் நேரம் பொம்மை எடுத்து போட்டு விளையாடும். அந்த வயசில் அவர் ஹாஃப்ஸ் ஆகிட்டார். அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்துட்டான். அவர் ஓக சொல்லார், அங்கே உட்காந்துட்டு சொல்றாரு இந்த கேள்வி கேட்டுதான். அது ஃபுல்லாக அப்படியே அவன் கேட்க, அவர் கேட்ட உடனே அப்படியே மழை 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 நம்ப இடையில ஒரு தப்பு வந்துடுச்சு, உன்னை விட்டுட்டான். உடனே இவர் என்ன செய்கிறாரு, அந்த நடுவராக உட்காந்துருக்கவர், 3 உட்காந்துருப்பாங்க அந்த ஜூரி, அந்த ஜட்ஜு 3 உட்காந்துருப்பாங்க. அதில் அவர் ஒருத்தர் வந்து தட்ட போகிறார், அவர் ஒரு தப்பு விட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த மணி இருக்குது, அந்த மணி அப்படி தட்டது கை தூக்கணுன்னே அந்த பையன் டக்குன்னு திரும்பி பார்த்தா ஏதோ விட்டம் பொழுது டக்குன்னு பின்னாடி போயிட்டான். போதிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அப்படி ரிவர்ஸ் அடித்து 2000 முன்னாடி போய் திரும்ப ஓதி கரெக்டாக ஓதிட்டான். எல்லாரும் என்னால் அப்படி உட்கார்ந்து அப்படி ஆனந்த கண்ணீர். அல்லாஹ் எந்த இதயத்தில் குர்ஆனை தான் இறக்க நாடுகிறோமோ அது 3 விளங்கும், விளங்க வைக்கிறான் ஓதுகள்ல. 30, 40, 60, 70 கூட விளங்காமையும் போகுது. விளங்காம போறது மட்டுமல்ல அதுல உள்ள டேஸ்ட் கூட எடுபடாம போகுது. அதை அந்த குர்ஆனுடைய அந்த ஆசையும் அந்த லவ் சுத்தமா வறண்டு ஏன்னா இவ்வளவு நேரம் துழுகிறான் நேரம் சும்மா சிம்பிளா. ரசூல்லாவே வந்து சின்னதாக தானே அஜித்து ஓதணும்னு நாங்கள் ஒருத்த வந்து என்ன சொல்கிறார் ஒரு ஆள், நான் என்ன இருந்தாலும் நினைக்கிறது இல்லை. ரசூல்லா சின்னதாக தானே ஓதணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அஜித் மாதிரி பக்கம் பக்கமாக ஓதுறான், அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். எந்த விஷயம் வெறுப்பாக இருக்கிறதோ பிடிக்காது, பிடிக்காது. எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு பள்ளி, ஒரு பள்ளி காலேஜ் பள்ளி, இன்னொரு பள்ளி அரபிக் காலேஜ் பள்ளி. இது சுபுக்கு இறங்கி அங்கே போவேன், அங்கே நிறையா ஒரு மூணு பக்கம் ஓதுவார் அவர். அந்த பிள்ளைங்க ஓதணும், ரெண்டாவது ரகாயத்தில் ஒரு ரெண்டு பக்கம் ஓதுவாங்க. நல்லா சுபு தொழுவ ஒரு அரை மணி நேரம் 25 நிமிஷம் நடக்கும். எங்கள் பள்ளியில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், அங்கே ஒரு அரை மணி நேரம் நடக்கும். அந்த பையன் அவன் பாட்டுக்கு இன்னும் ஓதுவான். அப்படியே அந்த சுபு நேரத்தில் பெருமான குரான்ல எல்லாம் சொல்கிறான் இல்லையா, இன்ன குரான் அல் பஜிரிக்கா நம்ம சுகூதா, இன்ன குரான் அல் பஜிரிக்கா நம்ம சுகூதா. தூக்கம் வராதவனுக்கு தூக்கம் வரணும், நிம்மதி இல்லாதவனுக்கு நிம்மதி வேணும்னா அந்த சுபு தொழுகையில் போய் நிற்கணும். என்ன குரான் சொல்லுகிறது, அது மலக்குமார்கள் சங்கமிக்கிற நேரம், அது ஒரு அமைதியான நேரம், அது ஒரு சுகந்தமான நேரம். இந்த கேம்பஸ் ஊசி ஈசிலாம் போட்டு தூக்கம் வராமல் கிடக்கான்லாம் இழுத்துக்கிட்டு அவனை மாதிரி உள்ளவனா ஒரு சேரில் கொண்டு போய் போட்டால் தானாக தூங்குவான், அவ்வளோ அமைதியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம ஆளுகளே சுபுக்கு வந்து நின்று தூங்கிட்டே தான் இருப்பான், வேறு வழி இல்லைன்னு. அது ஒரு கொஞ்சம் ராகமெல்லாம் ஓதிட்டு அவ்வளோதான். ஆனால் அந்த அது புரிஞ்சிச்சின்னா, அந்த ஆயத்துகள் விளங்குச்சின்னா அவர் பாட்டுக்கு ஓதுவார், ஓதிட்டே இருப்பார். அது ஓத ஓத அதை கேட்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டில் நிம்மதி. மலக்குமார்கள் இறங்குறாங்கிறான் அல்ல, பக்கத்தில் நின்று தொழுதுகிட்டு இருப்பார். அவர் இருக்க இடத்துல அப்படி தான் இருக்கும், மலக்குமார்கள் இருக்க இடத்துல ஒரு விதமான இதயத்தினுடைய அமைதி அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா முபையின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான செய்திகளை சொல்கிறான். முபையின் அது அந்த காரி, அந்த பையன் ஓதுறாரு, ஓதி முடிச்சிட்டாரு, அடுத்த பையனை கூப்பிட்டுட்டாங்க. நாங்கள்லாம் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம், அங்கே மொபைல் ஜாமர் எல்லாமே இருக்கும், அது அமைதியாக இருக்கும். அது நெட்டில் போட்டால் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் குரான் கான்டெஸ்ட்னு போட்டிங்கன்னா துபாய்னா அழகாக வரும். அது அதை கேட்டிங்கனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் பொடுசு பொடுசாக இருக்கும். அதிகபட்சமாக யாராவது ஒரு பையனுக்கு கொஞ்சோண்டு மீசையும் கொஞ்சம் தாடி வந்துருக்கும், அவ்வளோதான் இருக்கும், மற்ற எல்லாமே பொடுசு தான். இப்போ இவனை இறக்கி விட்டாங்க, அடுத்த இருக்காரு, இவங்க அம்மா அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டான். அந்த பையன் அவனை தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த சேரில். அப்புறம் அப்படி அவன் போதிட்டு இருக்கும்போது அந்த கேமரா அப்படி திருப்புறாங்க, அந்த பையன் அதில் உள்ள ஏதோ ஸ்டிக்கரை கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஓதுனரில் காரி, அந்த 3.5 வயசு, அவர் அந்த சேர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் அதில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, அந்த ஸ்டிக்கரை கிழிக்கிறான் சார். நான் அதை பார்த்து அழுதுட்டேன். அவருக்கு அவ்வளோதான் விவரம், ஒரு 3.5 வயசுக்குள்ளே வேறு என்ன செய்யும், இவ்வளோ நேரம் நம்ம ஓதுனமே இவங்கெல்லாம் உலகமே நம்மளை பார்த்துச்சேன்னா தெரியாது. அது 3.5 வயசு அவ்வளோதான், அந்த பிஞ்சு ஓதிட்டு போயிடுச்சு, அங்கே போய் ஸ்டிக்கரை கிழிக்குது, அந்த அதுக்கு தெரிஞ்ச வேலை. அப்பதான் நினைச்சேன், எந்த இதயத்தில் அல்லாஹு தஆலா தான் நாடுறான், நங்கூரம் போட்டு இறக்கிறான் இந்த வேதத்தை, எவ்வளவு பாக்கியமிக்க இதயங்கள் அவை. நம்ம பிள்ளையும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படணும், என்னுடைய குழந்தைகளும் அப்படி ஆகணும், அந்த குரானோடு ஆகணும். வேற எதுக்குமே அல்லாஹு தஆலா சொல்லலை, இந்த குரானை சுமந்த குழந்தைகளுடைய தாய் தந்தையர்களுக்கு நாளைக்கு 100 ஆளான ஆசனங்களும் அவர்களுக்கு கிரீடங்களும் இடப்படும், அதுக்கு கொடுத்ததுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் நீ என்ன வேண்டாலும் ஆக்கேன், அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, எது வேண்டாலும் ஆகுங்க, முன்னாடி அந்த இதயத்தை அந்த குரானுக்கு கொடுத்துட்டா என்னதான் குறைஞ்சிட போகுது, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் அப்படி வளரும். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல கேட்குறான் முபையினாத்தின். அப்போ அந்த அதில் வந்து முன்னாடி கிராத் வைப்பாங்க, எனக்கே தெரியாது ரொம்ப நாள் அந்த கொடி மட்டும் தெரியும், அப்புறமா தான் பக்கத்தில் பார்த்தா இவர் என்ன கிராத் ஓதுறாருன்னு அப்படி வச்சுருப்பாங்க. சில பிள்ளைகள் வித்தியாசமாக ஓதும், என்னடானா அது அந்த கிராத்தில் உள்ளது, அந்த நாட்டு கொடியும் அவர் என்ன கிராத்தில் ஓதுறாரோ அது அப்படி பக்கத்தில் ஒரு அட்டை மாதிரி வச்சு அப்படி வச்சுருப்பாங்க. அந்த கிராத்து ஓதுனா உடனே குரான் மாற்றி கொடுத்துருவாங்க, அந்த கிராத்தின்படி ஓதக்கூடிய குரான் எல்லா அந்த ஜூரிக்கு கொடுக்கப்படும். அந்த மாதிரி இந்த இடத்துல முபைய நாத்தின் அப்படிங்கிறத முபையா நாத்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராத்தில் ஓதுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், முபையநாத் அப்படிங்கிறதுக்கும் முபையநாத் அப்படிங்கிறதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதுல எழுதக்கூடிய அந்த மக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக எல்லா வகையான தெளிவுகளையும் உங்களுக்கு இறக்கி வைத்தான். எந்த சட்டங்கள் தேவையோ அத்தனை சட்டத்தினுடைய தெளிவையும் அவனே உங்களுக்கு இறக்கினான். வீடுனா அது எப்படி இருக்கணும், எப்ப உள்ள போகணும், உங்க பையன் வயசுக்கு வந்துட்டா அவன் எப்படி நடந்துக்கணும், சின்ன குழந்தை 6 வயசா அவன் எப்படி நடக்கணும், 7 வயசா அவன் எப்படி நடக்கணும், ஒரு வீடாக இருந்தாலும் கூட அங்கே உள்ளே அல்லாஹ்வினுடைய சட்டங்களை எப்படி ஜாரியாக்கி ஒரு மனிதனை மனிதனாக வெளியாக்குவது. நிறைய தோத்து போற இடங்கள்ல ஒண்ணு மனுஷன் இது என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா 5 வேளை உடாத தொழுகையாளியா இருப்பார், அம்மா தொழாது, அம்மா தொழாமல் இருக்கும். அல்லது அப்பாவும் அம்மாவுமே தொழுவாங்க, அந்த பிள்ளைகள் நிறைய நேரங்களில் டிம்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான், தொழ மாட்டான் இல்லை தொழ வரவே மாட்டான், அல்லது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் கண்டுக்கவும் முடியாது, சொல்லி சொல்லி பார்ப்பாரு முடியாது, என்னையா முடியாது போங்க அப்படிமா போங்க டேடி அதெல்லாம் பார்த்துக்குவோம், அதெல்லாம் வயசான பின்னாடி 50 வயசுக்குள்ளே தொழுவோம். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இருக்கிறதே, ஒரு குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. அப்பா மட்டும் ஜெயிச்சிட்டாரு, இவங்கெல்லாம் எல்லாரும் தோத்துட்டாங்க, அதுக்கு பேர் வெற்றியே இல்லை. யாராவது அதை அப்படி சொல்லுவாங்களா, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன் சார், நான் மட்டும் கரெக்டாக தொழுவன்ட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், மற்றவன் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டான், அதுக்கு பேர் வெற்றியா இல்லையே? இந்த சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் அது ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆல இப்ராஹிம், ஆல இம்ரான், ஆல இம்ரான் ஒரு சூரா இருக்கு தெரியும், ஆல இப்ராஹிம ஆல இம்ரான அலல்லாலம், எல்லா நபிமார்களை பற்றி, நபிமார்கள் மட்டுமல்ல இப்ராஹிமின் குடும்பத்தார்கள், சொல்றது விளங்குதா, இப்ராஹிமின் குடும்பத்தார்கள், இம்ரானுடைய குடும்பத்தார்கள், தே ஆர் நாட் சோலோ, தே ஆர் நாட் சிங்கிள், அவர் தனிப்பட்ட முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மட்டுமல்ல குடும்பத்தார்கள், பக்குவம் பக்குவமா அவர், அவர் மனைவி, அவர் குழந்தைகள், அவரோடு சேர்ந்த அந்த சஞ்சலம் நாளைக்கு வரும்போதே அப்படி கூட்டமா குடும்பத்தோட மனைவி குழந்தைகள் பெரியப்பா சித்தப்பா அங்கிட்டு இங்க எல்லாம் அப்படி சேர்ந்து உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜிகும் துஹ்பரூன், சொர்க்கத்தினுடைய மனிதர்களுக்கும் நரகத்தினுடைய மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து நீங்கள் வருகிற போது உங்கள் குழந்தை குட்டிகளோடு, நீங்கள் விரும்பியவர்களோடு, உங்கள் மனைவியோடு அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, என்ன செய்வோம், உங்களுக்கு ஒரு பெரிய பாரத ரத்ன அவார்டு, அவனே என்ன சொல்றான், உங்க குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வாங்க சார், எல்லாருக்கும் டெல்லியில ரூம் போட்டுருவோம், 5-star ஹோட்டல்ல வந்திருந்து அதை வாங்கிட்டு எல்லாம் ஒன்னே என்ன செய்வோம், கொண்டாடி பிள்ளை யாரெல்லாம் தேவை, மாமனார் மாமியார் யாரெல்லாம் நமக்கு ரொம்ப வெல் விஷயம், எல்லாரையும் வாங்க எல்லாரும் போவோம், ஃப்ளைட் நான் டிக்கெட் போட்டுக்கிறேன் வாங்க போவோம், எல்லாம் சொல்றான் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது அப்படித்தான் ஒரு மூமின் நுழைவான, அங்கு மனைவிங்கிற எல்லாம் பிரியமானோம், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜிகும் துஹ்பரூ, அதுக்கு நேர் மாற்றம் நரகவாதிகள் தனியா நுழைவோம், வஹீதன் அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, ஒத்தையில போவார், இதுவே அவருக்கு பெரிய அந்த ஒரு மன சங்கடத்தை ஒரு இகழ்ச்சியை ஏற்படுத்தி தரும், என்னடா இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, ரெண்டா நினைப்பான் இதெல்லாம் தெரியாம இருக்கிறது வரையும் நல்லது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் பண்ண இந்த தப்பு, நான் பண்ண இந்த இது, நான் நரகத்துக்கு யாருக்கும் தெரிய வேணாம், நான் இப்படி ஒத்தையிலே போறேன். அப்ப அல்லாஹ் இதை தெளிவா சொல்றான், குடும்பம் குடும்பமாக வெற்றி அப்படிங்கிறது ஒரு மனித வெற்றி அல்ல, ஒரு அம்மா தொழுகிறதுனால ஏற்படுற வெற்றி அல்ல, அத்தா போறதுனால வெற்றி அல்ல, நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, நான் மட்டும் இஸ்லாமே என்னத்தான் செய்யறது, என் பிள்ளையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் பொண்டாட்டி, இல்ல இல்ல அது கேட்க வைக்கணுங்கிறான்ல, உங்க மனைவியை கேட்க வைக்கணுங்கிறான், உங்க பிள்ளைங்களை கேட்க வைக்கணுங்கிறான், இப்படி ஆள் ஆள்களாக ஆல இப்ராஹிம் குடும்பம் குடும்பமாக நாம் ஆக்கி தந்தோம், அதுதான் சொன்ன அந்த குடும்பத்தினுடைய வெற்றி தான் அந்த அவருடைய முழுமையான வெற்றி, அதுக்கு தான் எல்லாம் சொல்றான் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நிலையா ஒவ்வொரு இடமா. அப்போ இந்த ஆயத்துல முபையனாத்தின் அப்படிங்கறத கொண்டு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, முபையனாத்தின் அப்படிங்கறத கொண்டு ஷரியத் அடிப்படையில் என்னென்ன தேவையோ எல்லா விளக்கங்களும் குரான்ல உண்டு. ஒரு சின்ன விஷயம் பார்க்கணுமா, நீங்க போய் குரான்ல தேடினீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா அதனுடைய ஆதாரங்களோடு போட்டு, இப்ப எவ்வளவு கேட்டோம் எவ்வளவு கேட்டோம், இப்ப நம்ம இந்த 20 இந்த கிட்டத்தட்ட போன ரமலான் இந்த ஆச்சியார் கூட போன வரம் கேட்டாங்க, சூரத்து 100 முடிச்சிட்டீங்களா ஆச்சியத்துல, அது எங்க முடிகிறது, அது அது போயிட்டே இருக்கு, வி ஆர் என்ஜாயிங் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கு, இப்ப முடிக்கிற மூடெல்லாம் இல்ல, வி ஆர் ஸ்விமிங் இன் தட் ஓஷன், நாங்க அதுல அதுல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல நாங்க டேஸ்ட் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால போறதெல்லாம் இல்ல, நின்று ஒவ்வொரு ஆயத்துக்கும் உள்ளேயும் போய் எவ்வளவு தூரம் அது போகுதோ அதுல ஒரு காவாசினாலும் அதுல ஒரு வங்குனாலும் அப்படி போய் அந்த டேஸ்ட சுவைச்சிட்டு அதை எல்லாரையும் வாங்கி அந்த ஜிலேபி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து எல்லாரும் எடுத்துங்க உள்ள போடுங்க என் வாயில எப்படி இது இனிக்குது பாருங்கங்காம போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப இதுல எவ்வளவு அகுக்காம்கள் அல்லாஹ் சொன்னான், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்விட்டர், இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, அவ்வளவுக்கு இதுல பதில் எல்லாத்தையும் சொன்னோம், அவ்வளவுக்கும் பதில் ஒட்டு மொத்தமா, இன்னும் 100 ஆண்டு கழிச்சு என்னெல்லாம் வருமோ எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் பதில சொல்லியிருக்கான். ஒத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்திலிருந்து உங்களிடத்தில் யாரையாவது பற்றி ஏதாவது குறைகளை சொன்னால் ஒரு மூமினை பற்றி சொன்ன உடன் நீங்கள் சொல்ல வேண்டும், அப்படிலாம் இருக்காதியா, அது நடக்காது, அப்படி இருக்காது, அவர் அப்படி இருக்க மாட்டாருங்க. ஒரு மூமின் சொல்லணும். இட் இஸ் எ பாசிட்டிவ் சொசைட்டி, முழுக்க முழுக்க உடன்பாட்டு சிந்தனைகளால் நிரம்பிய ஒரு சமூகம். இவரை பத்தி கேட்டா அவர் அப்படித்தான் சொல்லுவார், அவரை பத்தி கேட்டா இவர் அப்படித்தான் சொல்லுவார். இல்ல இன்னைக்கு எப்படி அவரா மோசமானவங்க சொல்றானே, 10 ரூபா கூட கொடுத்துடாதீங்க திரும்ப வந்துடாது சொல்றமா இல்லையா? இல்ல மசூராங்க அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய நலவுகள் கெட்டது கேட்டா அது பேசுறது தனி. பொதுவாக ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தா இருக்கும் நடந்திருக்குங்க செஞ்சிருப்பாமே, அந்த மனோநிலையை வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப அந்த செய்தியை சொல்லி அதுக்குரிய சொல்யூஷனையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்குள்ள காலத்துல 2019 ஒரு பிரச்சனையை, நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்குரிய சொல்யூஷனையும் சொல்லுகிறான். அப்ப ஷரியத் ரீதியாக எத்தனை சட்டங்கள் உண்டோ அத்தனைக்கும் இது வழிகாட்டி, அதான் முபைய நாட்டின். இப்ப நம்ம ஓதுறது மாதிரி முபைய நாட்டின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு தஃப்சீரும் எழுதுறாங்க. இது ரெண்டு மாதிரியும் கிராத்துல ஓதப்படுகிறது. ரெண்டாவது அந்த வார்த்தை முபைய நாத்தின் நம்ம ஓதுறோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதன் பக்கம் எல்லாம் உங்களுக்கு தேவை ஏற்படுமோ அந்த தேவைகளை நீங்கள் குரானிலே போய் சமர்ப்பித்தால் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். புரியுதா இல்லையா? ஒன்னு அதாக தருகிறது, ரெண்டாவது நீயாக தேடி போவது. கண்டிப்பாக சத்தியமாக நீ தேடுகிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் குரானில் தீர்வு இல்லாமல் இல்லை. இது இந்த முபையினாத்துக்கு அர்த்தம். முபையனாத் அப்படின்னு சொன்னா அதுவாக தருகிற சரியத்தினுடைய சட்டங்களில் அது உனக்கு எல்லா வகையிலும் ஆதாரங்களோடு உன்னுடைய நல்வாழ்வைக்காக அது தரும் என்று இந்த ஒரு வார்த்தையில அல்லாஹு தஆலா முபையினாத் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில நமக்கு இந்த செய்தியை சொல்லி தருகிறார். ரெண்டாவது இதுல என்னென்ன சட்டங்கள் அசல் கிளை சட்டங்கள் உண்டோ அத்தனை சட்டத்தையும் அல்லாஹு தஆலா இதிலே குரானிலே தெளிவுபடுத்தி விட்டார். ஒரு மனுஷன் குரானை போய் தட்டதற்கு அப்புறம் இனி ஒரு அவருக்கு வந்து சந்தேகம் வரும் அப்படிங்கிறது எந்த இடத்திலும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அது மட்டுமல்ல வரிசை எழுதுறாங்க, ஒவ்வொரு கிதாபுகளையும் அது சார்ந்த செய்திகளை வரிசையாக எழுதுகிறார்கள். முபையினாத்னா என்ன அர்த்தம்? தஃப்சீரே பகவி என்று சொல்லுகிற மிக ஃபேமஸான ஒரு தஃப்சீர் கிதாப், அதுல அந்த இமாம் எழுதியிருக்காரு, ஹலாலும் ஹராமும் இதில் தெளிவாக இருக்கும். குர்ஆன்ல இந்த விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாதா சார், கூடுமா கூடாதா? இந்த போன வாரம் சார் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார், இந்த இன்றைக்கு இந்த லிக்கர் யூஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதுக்கு வந்து நம்ம மருந்து பயன்படுத்தலாமே அதை இதை அழிஞ்சோம். அது சார் கூட சொல்லிட்டு சொன்னார், அது அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது என்ன மருந்து? அது பெரிய மருந்து, அதாவது இந்த சாராயம் இன்னைக்கு அது மருந்துங்கிற அடிப்படையில் இன்னைக்கு அதை பல வகையில் சொல்லித்தர்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிட்டான், அதில் சில நன்மைகள் இருந்தாலும் அதிகபட்சமான தீமைகள் அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்து நீ அதை பக்கமே போகாதீங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டான் அந்த சாப்டரையே. பெருமானாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள் நாயம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட, யாரோ சொல்றதா இந்த முஸ்கிர் இந்த லிக்கர் இதெல்லாம் நாஷ் போதை ஏற்படுத்துமோ இதெல்லாம் என்ன லாகிரி வஸ்துகள் அப்படின்னு கேட்டவுடனே நாயம் சல்லா அலி செல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், குள்ளும் எதெல்லாம் உங்களுக்கு போதை ஏற்படுத்துமோ அதெல்லாம் ஹராம் தான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம மாணவர்களே அவனுக்கு விளங்குதா இல்ல, பீர் குடிச்சா தப்புன்னு ஆகலாம் நம்மள்டே வந்து சொல்றான் சார் அது அந்த பீர் வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களே. பெருமானார் சொன்னாங்க, கலீலுஹு வ கதீருஹு, கலீலுஹு வ கதீருஹு, 1.5 லிட்டர் பெக் அடிச்சாதான் எனக்கு மயக்கம் வரும், நான் ஒரே ஒரு சம்சாவை உள்ள ஊற்றி கொடுத்துக்கிறேனாலும் இந்த சம்சாவும் ஹராம் தான், அந்த 1.5 லிட்டரும் ஹராம் தான். கலீலுஹு வ கதீரு, இதுல குறைவு அதிகம் என்ற வித்தியாசம் கிடையாது, எதெல்லாம் முஸ்கிரோ எல்லாமும் ஹராம். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இத நான் என்னுடைய நோய்க்காக வேண்டி இதை பயன்படுத்தினால் என்ன, இது கூடுமில்ல? இந்த இப்ப நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, இதை பெருமானாருடைய அந்த சமூகத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லுங்க நோய்க்காக வேண்டி இது போன்ற என்ன சில விஷயங்கள் இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த யூரின் அந்த பாலையும் ஒரு நோய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, இன்னைக்கும் கூட கேன்சருக்கு அதுல மருந்து இருக்கு, அதை இந்த அளவுல இப்படி குடிச்சா அப்படின்னு சொல்றாங்க. அது சயின்டிபிக்கா ப்ரூஃப் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அது ஹராமாக்கப்பட்ட ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோய்க்காக ஹலாலாக்கி கொடுத்தார்கள். அதே மாதிரி ஒரு சஹாபி இதை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மதுவை நான் நோய் நிவாரணத்திற்காக வேண்டி பயன்படுத்தலாமா? திருமணம் என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு என்ன கேட்டார், ஒன்றும் சரியில்லை இல்லைம்மா சரி, இதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றதுலாம் இன்னைக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாட்டி முடியாதுங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் இன்னைக்கு நடக்காதுங்க, அப்படித்தானே சொல்கிறான், அட்ஜஸ்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன கேள்வி கே என்னப்பா என்ன கேட்டீங்க என்ன கேள்வி? அதுவே நோய் பெருமானார் என்பது, அதுவே நோய். ஒரு நோய் இன்னொரு நோயை எப்படி குணப்படுத்தும்? ஒரு நோய் இன்னொரு நோயை எப்படி குணப்படுத்தும்? முடியாது. அன்னைக்கே விடை சொல்லி பெருமானார் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதன் பக்கம் போகல, அல்லது அந்த சயின்ஸை எடுத்துக்கல, அல்லது அந்த ஆராய்ச்சிகளின் பக்கம் நாம் ஒதுங்கல, நமக்குரிய அந்த பொறுப்புகளை இந்த சமூகம் எடுக்கல. இன்னைக்கு மெடிசின்ல பார்த்தா நிறைய மெடிசின்ல அது கலந்துதான் வருது, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்றாங்க, நீங்க சாப்பிடுங்கப்பான்னு சொல்றாங்க, எல்லாம் நடக்குது. இந்த சமூகம் அதை கையில் எடுத்திருந்தார், இந்த சமூகம் அல்லாஹுக்கு பயப்படுகிற இந்த சமூகம் அதில் கையை எடுத்திருந்தால் நம்ம மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் சேர்த்து அது வயிற்றுக்குள்ள போகாம காப்பாத்தி இருந்திருக்கலாம். நாம் இது நமக்கு மட்டும் we are not loser, நாம் மட்டுமல்ல அடுத்தவர்களையும் சேர்த்து அப்படி ஆக்கிட்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் முழுக்க முழுக்க வந்துருச்சு உள்ள. இன்னைக்கு போராடுறான் இஸ்லாமிக் பேங்கிங்கிறான். இஸ்லாமிக் பேங்கிங் எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் அது அதனுடைய சாயலாகத்தான் இருக்கிறது. கன்வென்ஷனல் பேங்கினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பேங்க் சிஸ்டம் மாதிரி தான் அதையும் வச்சிருக்கானே ஒழிஞ்சு தனியா ஏதோ அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வரையும் போராடி வந்திருக்கணும். இன்னைக்கு எல்லாம் உலகம் முழுக்க இந்த இன்ட்ரெஸ்ட் பேங்க் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளும் போய் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நாம் பொறுப்புகளை தட்டி கழித்தவர்கள். இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு, ஜனாதிபதி அவார்டு, பெரிய பெரிய அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கென்றே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மேல வந்து வாங்கி இன்னைக்கு ஜம்ஜம்னு உட்காந்துருக்கான். நம்ம இங்க பிளஸ் டூ படிச்சுட்டு எவன்கிட்ட கொத்தடிமையா வேலைக்கு அனுப்பலாம் அப்படிங்கறத தவிர நமக்கு அடுத்த சிந்தனை வரமாட்டேங்குது. அந்த குழந்தைகள் வேண்டும், அந்த சிந்தனை உள்ள குழந்தைகள் வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில ஆராய்ச்சிகளை வெளியே கொண்டு வருகிற குழந்தைகள் இன்றைக்கு வேண்டும், அதுதான் தேவை. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஹலாலும் ஹராமும் தெளிவானது. அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் பையினாங்க, அது இருட்டு இது ஒளி, அது இருட்டு இது ஒளி சொல்லிட்டு சொல்றான். சுபஹன் மின் ஹாலிக்கும் வ ஹாலிகும் ஐயுஹல் முகத்திபூம். அடுத்தது ரெண்டாவது இன்னொரு தஃப்சீர்ல, தஃப்சீர் குர்துபில எழுதுறார், இந்த முபையினாத், நாம் உங்களின் மீது அத்தாட்சிகளை இறக்கியிருக்கிறோம் அப்படிங்கறத கொண்டு அல்லாஹ் தான் நேமத்தை ஒன்னொன்னா சொல்லி காமிக்கிறான். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன நேமத்து செஞ்சான் அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் தெரியறது இல்ல. என்ன நேமத்து செஞ்சான் தெரியுது. சமீபமா ஒரு புக்கு படிச்சேன், அல்லாமா ஷபி உஸ்மானி என்று சொல்லுகிற பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆலிம், ஒரு ஆபித், அவருடைய மகன் இன்னைக்கும் தக்கி உஸ்மானி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். உலகத்தினுடைய பல இடங்களில் அவரை கூப்பிட்டு அவருடைய ஆலோசனைகளை எடுத்துக்கிறாங்க. மிகப்பெரிய அறிவாளி, சீஃப் ஜஸ்டிஸ் வர பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸ். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, மேரே வாலித் மேரே ஷேக் அப்படின்னு ஒரு உருது புக்கு, மேரே வாலித் மேரே ஷேக், என்னுடைய குருவும் என்னுடைய தந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனாரை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார். அதில் ஒரு செய்தி எழுதுறாரு, நல்ல ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தங்கை ஒரு நாள் பல்லு வலிக்குது, பல்லு வலி ஒரே கடுமையான பல் வலி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பல் வலியும் தலைவர் தனக்கு வந்தால் தெரியுமா? இல்லை, எந்த வழியுமே மனதனுக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் பல் வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நைட்டில் முழு நைட்டுமே அவனை ஒரு வகை ஆக்காமல் விடாது. எவ்வளவு சிரமங்கள். நான் டாக்டர்கிட்ட போனேன், ஏற்கனவே பல பல்லுகள் ரெண்டு மூணு பல்லு எடுத்துருந்துச்சு, அடுத்து அந்த பல்லையும் அவங்க பிடுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் ரொம்ப சிரமம், அதை பிடுங்கிறது வரையும் உள்ள வலி வேதனை, அன்னைக்கு இரவு மாத்திரையை போட்டு இது பண்ணி. அந்த அம்மா சொல்லுது, என் வாப்பாட்ட வந்து நான் சொன்னேன் இதை, என்ன வாப்பா இது கொடுமை, ஒரு பல்லு வலி வந்துருச்சுன்னா என்ன பாடு நம்மளை படுத்துது, அதை பிடுங்கி எடுத்த பின்னாடியும் அந்த இரவும் அந்த வலி, அது ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த காயங்கள்லாம் ஆறி நார்மல் ஆகிறது வரையும் நம்மளை விடாம தலை வலிக்குது, இங்கே வலிக்குது, மண்டையை வலிக்குது, எல்லாம் வலிக்குது, எவ்வளவு சிரமமாக்கி நம்ம எந்த சிந்தனையுமே சிந்திக்க விடுறதில்லை. 24 மணி நேரம் அது பக்கம் தான் சிந்தனை ஆக்கிருத. இந்த பல்லு குழந்தைகளுக்கு முளைக்கும் போதும் இப்படிதான் வலிக்குது. அந்த அம்மா சொல்றது, குழந்தையா இருக்கும் போது எனக்கு இந்த பல்லு முளைக்கும் போதும் என் பிள்ளைகளை நான் பாக்குறேன், எதையாவது வாயில வச்சு கடிச்சு இழுத்து அந்த பல்ல வர்றதுக்குள்ள அந்த பிள்ளைய படுத்துற பாடு இருக்குல்ல, வயிற்றால போவும் வயதால வாந்தி எடுக்கும் என்னமெல்லாம் பண்ணும், அது வர்றதுக்குள்ள அதை அழுது அதை போட்டு இழுத்து இன்னைக்கு டீத்தர் கொடுக்குறான், டீத்தர் நல்லா உள்ள கொடுக்குறான் அதை கடிச்சு கடிச்சு இழுக்கிறதுக்கு, அந்த பல்லு வர்றதுக்குள்ள அவ்வளவு வலிச்சு அப்படி வந்துருது. அதே பல்லு கீழே விழுவும் போது இவ்வளவு வலிச்சுதான் விழுகுது, நம்மளை சிரமப்படுத்தி வலியாகி விழுகுது. இது என்ன, இது இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு எங்க வாப்பாட்ட சொன்னேன். அப்ப எங்க வாப்பா எனக்கு ஒரு செய்தியை சொன்னார், இவங்க ரெண்டு பேருக்கும் அத்தா அவரு, என் தகப்பனார் என் தங்கை இடத்துல சொன்னார் ஒரு செய்தி, அம்மா பல் முளைக்கும் போது ஏற்படுகிற வழியில நீ பல்ல பத்தி மிக கவனமாக இருக்கிறாய், பல் விழுகிற நேரத்துல பல் வலிச்ச உடனே மிக கவனமாக இருக்கிறாய், அந்த இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை பொருட்களை நீ சுவைத்து சாப்பிட்டு இருக்கிறாய், அந்த பல்லுனால எவ்வளவு என்ன என்ன சுகங்களை நீ அனுபவித்திருக்கிறாய், என்னைக்காவது இந்த கறியை அல்லது இந்த கடிக்க முடியாதத இந்த பொங்கல் கரும்ப நான் எப்படி கடிச்சு திங்கிறேன் பாரு அப்படி தின்னுட்டு அந்த பல்ல நினைச்சு அல்லாஹ் அக்பர் என்ன ஸ்ட்ராங்கான பல்லு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், இது எவ்வளவு பெரிய நேமத்து, இந்த கரும்பை மிஷின்ல கொடுத்து அரைச்சில தாரா புளிகிறான் என் பல்லே புளியுத அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் அல்ல அந்த ஒரே ஒரு பல்ல மட்டும் பத்தி யோசிப்போமா? இல்ல வலிக்கிற அன்றைக்கு இரவு அல்லாஹ்விடத்துல கேட்பதும் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கிறதும் அத்தோப்பொருளா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் விளங்குற அந்த சிந்தனை, அந்த நல்லா இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய 40 வருஷமோ 50 வருஷமோ அல்லது 20 வருஷமோ 25 வருஷமோ ஒரு நாள் கூட மற்றவைகளை சாப்பிடும் போது அது குறித்தான அந்த ஒரு பெருமிதம், என் ரப்பு எனக்கு தந்திருக்கான் அல்லாஹ் கொடுத்த இந்த செய்தி, நேமத்தை அனுபவிக்கிறதுன்னு அதுதான். அவ வாப்பா சொல்லி தர்றாங்க, நேமத்தை அனுபவிக்கிறதுன்னு அதுதான், அந்த பல்லை தந்தானே அந்த ரப்புக்கு நீ நன்றாக இருக்கும் போது அப்படி ஒரு சிந்தனை வந்திருந்தால் ஒருவேளை அல்லாஹ் இந்த பல்லை கீழே விழாமல் கூட வைத்திருந்த நேம செஞ்சுட்டான்ல, எனக்கு சுக்குர் செஞ்சுட்டான்ல என் அடியா போயா சொல். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒன்று, உலகத்திலே உணவை பதார்த்தத்தை படைப்பது இருக்கிறது அது பெரிய விஷயம் அல்ல, சாதாரணமாக அது அது ஒரு உதையை போட்டு அது மேலே வந்து அந்த பதார்த்தம் உள்ளே போய் அது எவ்வளவு பெரிய பதார்த்தமாக இருந்தாலும் அதை கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசிடுகள் அந்த வயரில் அதை சுக்கு நூறாக்கி அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே அனுப்பி இதயத்துக்கு அனுப்பி கைக்கு அனுப்பி காலுக்கு அனுப்பி கண்ணுக்கு அனுப்பி அந்த அந்த உங்களுடைய ஜீரண சக்தி ஏற்படுத்தி அந்த பொருளையே திரும்ப மாற்றி அந்த பொருள் அந்த உடலிலே உங்களுக்கு எந்த கேடும் ஏற்படாமல் அதை கழிவாக்கி வெளியே தள்ளி. இப்போ யோசிச்சு பாருங்க, தோசையை படைக்கிறது பெரிய விஷயமா வயித்த படைக்கிறது பெரிய விஷயம், தோசையை தின்னுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் யோசிக்கணும், இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சின்ன பை அது என்ன வேலையெல்லாம் பாக்குது, இவன் என்னத்தெல்லாம் சாப்பிடுறான் ஒரே நேரத்துல, என்ன என்னெல்லாம் சார், பிரியாணி உள்ள போகுது அது முடிச்ச உடனே ஒரு ஸ்வீட்டு உள்ள போகுது அது முடிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் உள்ள போகுது அப்புறம் அங்கிருந்து வீட்டுல வந்தோடனே இது எதுவும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு சுலைமானி உள்ள போகுது அதோட 4 பிஸ்கெட் உள்ள போகுது எல்லாம் என்ன என்ன பொருள் ஒன்னொன்னையும் தரம் பிரிச்சு இவனுக்கு எதெல்லாம் தேவைன்னு சத்தம் மட்டும் எடுக்கல எது தேவையில்லை என்று வெளியேவும் அனுப்ப தெரியும், அதுதான் பெரிய விஷயம். அந்த சாப்பாட்டை அது உள்ளே வச்சுக்கிச்சுனாலும் மூத்தாயிருவோம். சாப்பாடு படைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, வைத்த படைக்கிறது பெரிய விஷயம், என் ரப்பு எனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை தந்துரு அந்த நினப்பு அழகாக சொன்னார். அதை படித்தோன்னா அழுகே வந்துருச்சு. எத்தனை நாள் நமக்கே பல்லுவலின்னு எல்லாருமே அனுபவிச்சிருப்போம், ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் என்னைக்காவது இது இவ்வளோ பெரிய வேலையை செய்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நீ தந்தியடா ரப்பு எனக்கு இப்படி ஒன்றை தந்திய. ஹார்ட் அட்டாக் வந்த பின்னாடி அல்லாஹை பற்றி பயங்கரமாக பேசுகிறான், தாடி வளர்த்த ஆளுகள் உண்டு. ஹார்ட் அட்டாக் பார்த்துட்டு வந்தேங்க அம்மா, மவுத்தை ஒரு ட்ராவல் பண்ணி பார்த்த மாதிரி அப்படிலாம் ஒரு வேலையும் அல்லாஹ் வைக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அது முன்னாடி வரக்கூடியது, என்னைக்கும் மூத்து பின்னாடி வர்றதில்லை, வந்துச்சுன்னா ஒரு அடியாக அடிச்சுனா அவ்வளோதான், அதுக்கும் மற்றதுக்கும் எந்த பயிலும் மூத்த பார்த்துட்டுலாம் திரும்பி வர முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், ஒரு வேலும் பார்த்துட்டுலாம் திரும்ப வர முடியாது. இன்னகும் முலாக்கும் அது முலாக்காத் பண்ணுங்கிற அல்லாஹ் வந்து கெட்டி பிடிச்சி அஸ்ஸலாம் வலைக்கும் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போயிருமே ஒழிஞ்சு விட்டுட்டு போவாது. மௌத்தினுடைய நசீப் வரலன்னா நீ பெட்ரிட்டன் ஆகி உனக்கு குந்து வந்தாலும் கூட இங்கே தான் கிடப்பேன், மூளைச்சாவு இங்கே தான் கிடப்பான், இழுத்துக்கிட்டு தான் ஏன் கிடக்குறாங்க வராது. அது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. அது எந்த நேரத்தில் வந்துச்சோ, அது எந்த காலத்திலையும் உன கூட்டிட்டு போயிட்டார், நின்றுகிட்டு இருக்கும் போதே மூத்தாயிட்டார். இன்னைக்கு சமீப காலமாக ஏற்படக்கூடிய மரணங்கள், நல்ல காலையில் இட்லி தின்னாருங்க, 11 மணிக்கு மூத்தாயிட்டாரு, காரணம்லாம் கிடையாது. அது ஒரு எழுதி வைப்பு, எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப நாம் வாழுகிற காலத்தில் அந்த நியாமா, இந்த 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 இமாம் அழகா எழுதுறாரு, குர்துபியினுடைய இமாம், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்துகளை வரிசையா சொல்லியிருக்கான். ஒரு சமூக அடுக்கில் ஒரு மனிதனாக நீ வாழுவதற்கு உனக்கு என்ன குவாலிட்டி எல்லாம் தேவை, எல்லாம் சொல்லித்தரான். எப்ப இந்த குவாலிட்டி தேவைதான், நீ சட்டை போடணும், பேண்ட் போடணும், டை கட்டணும், அழகா இருக்கும், நல்ல வந்து உன்னுடைய முடிகளை நல்ல சீவி, நீ பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஒரு ஜென்டில் மேனா இருக்கணும்ல. இதெல்லாம் வெளிரங்கமானது, உன் உள்ரங்கமானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒண்ணொண்ணா சொல்லித்தரான். எப்ப இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, வரிசையா கடை பரப்பி வச்சிருக்கான். எடுத்துக்கொள்ள வேண்டியது நாம் பொறுப்பு. அப்ப இதுக்கு வழிகாட்டுதலை அல்லாஹ் செய்து முடித்து விட்டான். அப்ப இந்த நியமத்துகளை அல்லாஹு தஆலா உங்களின் மீது சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் மேலிருந்து கொடுக்கப்பட்டது. நீனா ஒன்னு ஒன்னா தெரிஞ்சு வரணும் அப்படின்னு சொன்னா, உன்ன மாதிரி இன்னும் 10 தலைமுறைகள் எடுத்தாலும் கூட இதெல்லாம் தெரிஞ்சு வர முடியுமான்னு தெரியல. நான் சொல்றது விளங்குதான், ஒருத்தர் இன்னும் 100 தலைமுறை எடுத்து ஒவ்வொருத்தனுக்கா நானே எனக்கு உள்ளதை தெரிஞ்சுக்குவேன், முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதை வந்து நியமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹினுடைய அற்புதம் அந்த இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொன்னு, இந்த முபையினாத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆஷூர் என்று சொல்லுகிற ஒரு இமாம் அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருந்தார். இவருடைய அந்த தஃப்ஸீருடைய வார்த்தைகள் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. எதை கொண்டு உனக்கு பிரயோஜனம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட செய்திகளை குர்ஆன் சொல்லித்தருகிறது. ஒரு மனுஷன் என்னைக்கு எதை ஆசைப்படுவான்னா, எனக்கு எது வந்து வெல்னஸ்ஸா இருக்குமோ, எனக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அதுதான் ஒரு மனுஷன் பிரியப்படுவான். பொதுவாக கேளுங்க, நோய் வேணுமா, ஆரோக்கியமா இருக்கணுங்க, ஏழ்மை வேணுமா, பணக்காரனா இருக்கணுங்க. இப்ப இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டான். வெல்னஸ் அப்படிங்கிறது நீ நினைக்கிற பணத்திலேயோ ஆரோக்கியத்திலேயோ மட்டுமல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அழகா சொல்லித்தனா, உனக்கு எது நலவோ நீ அதை தேடினால் குர்ஆனில் அது உண்டு. நலவு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அளவுகோலும் உங்களால் வைக்க முடியாது. எது உனக்கு நலவு என்று உன்னால இன்னொருத்தனால உனக்கு சொல்லியும் தர முடியாது. எத்தனையோ பேருக்கு சிரமமாக இருப்பது ஒரு மனிதனுக்கு நலவாக இருக்கலாம். நான் சொல்றது, எத்தனையோ பேருக்கு உலகத்தில் சிரமமாக இருப்பது சில பேருக்கு அது நலவாகவும் அமைந்து விடலாம். ஒரு 5-6 புள்ள ஒருத்தர் அன்னைக்கு தான் வந்தார், அது கேட்டா 10 புள்ள, அது அவர் சொல்றதுக்கே யோசிக்கிறார், எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அது அப்படின்னா, இல்லைங்க 10 புள்ளங்க அப்படின்னாரு. உடனே டக்குன்னு சொல்லிட்டார், 10 புள்ளங்க. எனக்கு என்னடா 10 புள்ளங்கிறார, என்னங்க செய்றீங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னாரு. மீதி நேரம் பூரா வீடு தானே, நான் ஆமாங்க ஆட்டோ காலில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்னாரு. 10 மாஷா. இந்த 10 புள்ளைய வச்சு அந்த ஆள் சந்தோஷமா இருந்தான். நான் சொல்றது விளங்குதேன், 10 பிள்ளை சொல்றாரு, பெரியவன் அது படிச்சுட்டு அமைதியா, இவன் 2வது, இவன் 4வது, கீழே உள்ளவன் ஹிந்து ஓதிக்கிட்டு இருக்கான், அவன் 2 பேர் நல்லா இருக்கான், அவன் இருக்கான், இல்லை அலமுல்லா சிறப்பா நல்லா இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். இங்க ஒன்ன பெத்துட்டு நாக்கு இழுத்து புழுங்குறவன் பல பேர் உண்டு. ஏண்டா பெத்தோன்னு கேட்டவன்லாம் உண்டு, இருக்கானா இல்லையா, அப்படிலாம் உண்டு. 10 பிள்ளைகளை யோசிக்கவே முடியாது. ஆனா உலகத்துல அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து அவனுக்கு அதன் மூலமா ஒரு நபா ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும். அப்ப பிரயோஜனம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் டிஃபைன் பை யூ, நீனா டிஃபைன் பண்றது இல்லை, அல்லாஹ் உனக்கு டிஃபைன் பண்ணி இருக்கிறது. என்ஃபவுன்னஸ். 2வது, வயுமையிசுல் ஹக்க மினல் பாத்தில், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிய செய்வது. இந்த முபையினாத் அப்படிங்கக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் சத்தியம் அசத்தியம் தெளிவா தெரியும். அதோடு அவர் எழுதுகிறார், மீண்டும் அந்த சத்தியத்தில் என்றைக்கும் சந்தேகம் வந்துடாது. நான் சொல்றது முபையினாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குர்ஆனை நம்புபவன், அதன் மீது ஈமான் கொள்ளுபவன், அல்லாஹ்வினுடைய வேதம் என்று நம்புபவன், இதை சத்தியம் என்று விளங்குபவனுக்கு சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு விளங்கும். 2வது, தான் இருக்கிறது சத்தியமான சந்தேகம் வந்துடாது. சார் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருதா இல்லையா, ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சிரமம் வரும்போது, அல்லது ஏதோ ஒன்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னங்க இப்படிலாம் இருக்கீங்க நீங்க, நீங்க வந்து நீ இருக்கு குஃபுர்ல இருக்கடா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றான், இவனுக்கே சந்தேகம் வந்துருது. தன்னுடைய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இவனால விளங்கி கொள்றது சில நேரத்துல பிரச்சனை ஆகிருது. ஒரு சில இவருடைய சில வார்த்தைகள் கொஞ்ச நேரத்துல மாத்தி விட்டு போயிருது, விட்டு போதா அமைதியாக இருந்த தமிழகம், ஒருத்தர் வந்தாரு சொன்னாரு இங்க கை கெடுக்கப்பா அஷ்ரத் ஆட்டுங்கப்பான்னாரு, இப்படி ரசூல்ல ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னாரு. உடனே அது பெரிய பிரச்சனையாகி தமிழகம் ரெண்டாச்சு மூணாச்சு, பள்ளிவாசல் ஊர்ல ரெண்டாச்சு மூணாச்சு, இப்படி பிரிச்சுட்டு போயிட்டான். கடைசியில் அதே அறிஞர் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, நான் இப்பந்தான் பார்த்தேன் அது ஆட்டல அப்படின்ட்டு. அது தகரி கிடையாது, ஆட்டல, அது எனக்கு தெரியாம சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்து நான் ருஜு ஆகிக்கிறேன், அதுல இருந்து நான் வாபஸ் ஆகிறேன்னு அவர் அடிக்க விட்டார். இன்னைக்கு ஆட்டானே, நான் சொல்றது விளங்கல, ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கா. அவன் வெளியே வெளியாகி போயிட்டான், எவன் சொன்னானோ அவன் ரொம்ப சிம்பிளா அதே செய்தியை சொல்லி போட்டு, எனக்கு இதுவரையும் தெரியாம இருந்துச்சு, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க கூடிய நான் அல்லாட்ட நான் போய் சொல்லிக்குவேன், இதுவரையும் தெரியல இப்படித்தான் நான் விளங்கியிருந்தேன். காண அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை முன்னாடி வச்சிருந்து, காணைய தர அப்படிங்கக்கூடிய ஒரு அரபி வார்த்தை காண அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் இஸ்திம்ரார் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது தமிழ்ல அப்படின்னு நான் விளங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடத்துல வரும்போது அந்த அர்த்தம் வராது, இது வேற அர்த்தம் வரும். ஏன்னா குரான் ஹதீஸ்கள்ல அந்தந்த அர்த்தத்துல நம்ம நினைக்கிற மாதிரிலாம் விளங்க முடியாது, எல்லாமே வேற வேற அப்படிங்கறத அந்த இடத்துல நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் ஆட்டுறது விடாம, அதுக்கு இன்னும் எத்தனை ஊர்ல சண்டை, அதுக்கு இன்னும் எத்தனை ஊர்ல மேடை போட்டு பேசிட்டு இருக்கான். நான் சொல்றது விளங்குதா சார், சொன்னவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஃபேண்டஸி நம்ம சொல்றோம்ல, கிறுக்குத்தனம்னு சொல்லுவோம்ல, பிடிச்சிச்சு அவனுக்கு. அவன் சொல்றான், ரசூல்லா சொன்னா என்ன, இப்ப உன் வேலையை பார்த்துட்டு போயா, இது எனக்கு பிடிக்குதுங்கிறான். இப்ப நீ என்ன செய்வீங்க, அவனை போய் ஒரு புதுசா ஒரு செயலை செஞ்சு ஒரு வித்தியாசமா செய்யறானா எல்லாம் பார்ப்பான்ல. இந்த ரோட்ல போகும்போது டக்குனு சட்டையெல்லாம் கழிச்சு விட்டு போனா எல்லாரும் போறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது பசங்க என்ன செய்யணும், பாதியை கழிச்சு வைக்கலன்னா உள்ள பனியனை போட்டு கழிச்சு எல்லாரும் பார்க்கணும். அதே மாதிரி இதையும் அவனுக்கு சொல்லி தந்திருக்கான், இது ஒரு ஃபேண்டஸி எனக்கு பிடிச்சிருக்கு. ரசூல்லா சொன்னா என்ன, இப்ப இது செஞ்சா என்ன குற்றம், கொலை குற்றமா, நான் என்ன செய்யறேன், உன் வேலையை நீ பாரு, இப்ப அதிசி அதிசிலாம் தேவையில்லை, இட் இஸ் ஏ ஃபேண்டஸி, நான் அதுபடி செஞ்சு பார்க்கறேன் ஆசையா இருக்கேன். சுபகாத்துகள் இல்லாமல் ஒரு சத்தியத்தை விளங்கினதுக்கு அப்புறம் கியாமத்து நாள் வரை அதன் மீது எந்த சந்தேகமும் வராமல் இருப்பதற்கு ஒரு மனிதன் குரானின் பக்கம் பூஜுவாகும். அதுதான் அவன் அப்படின்னு அந்த வயசுக்கு வந்து தொழ ஆரம்பிச்சதுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து மௌத்து வரையும் அவர் அதே கண்டிஷன் தான். எந்த நேரத்திலையும் இல்லைங்க இது நல்லா இருக்குங்கன்னு அங்கிட்டு போறது, இல்ல இது நல்லா இருக்குங்கன்னு இங்கிட்டு போறது, அல்லது ஒரு கம்யூனிஸ்டவாதி ஆகிறது, அல்லது இப்படி போறது நடக்குதா இல்லையா? எத்தனை முஸ்லீம் கம்யூனிஸ்டா இருக்காரு, அவரே இறைவனுக்கு எதிராக பேசுறான். இறைவனே இல்லைங்க, கம்யூனிஸ்ட சிந்தனை முஸ்லீம் ஆட்கொண்டிருக்கு. அப்ப இத அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், சந்தேகமே மீண்டும் ஒரு காலமும் வராது நம்பியவனுக்கு, நம்பியவனுக்கு. அடுத்து கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த இமாம் எழுதியிருந்தார், மற்ற யாரும் எழுதலை, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குர்ஆனில் இதனுடைய தெளிவில் ரெண்டு விஷயம் இருக்கு. யார் ஒருவன் இதை உண்மையாக நம்புகிறானோ, இது அல்லாஹ்வினுடைய வேதம்னு நினைக்கிறானோ, இது தெளிவு தான், தான் தெளிவாக இருக்கும் அடுத்தவர்களுக்கும் தெளிவுபடுத்தும்னு நம்புகிறானோ, அவனுக்கு ரெண்டு விஷயத்தை குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஒன்று, எல்லா விஷயங்களிலும் சரியானதை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத இந்த குர்ஆன் சொல்லித் தருது. நதுருல் மச, இப்ப அவர் சொல்றாரு அந்த இமாம் எழுதும் போது தன்னுடைய தப்சீர்ல, இமாம் ஆஷூர் எழுதுறாரு தன்வீரு தப்சீரு தன்வீர்ங்கிறது அந்த கிதாபினுடைய பேர், அதுல எழுதுறார், எல்லா வாழ்க்கையில வருகிற எல்லா விஷயத்திலும் எப்படி சரியை கையாளுவது அப்படிங்கிறத இந்த வேதம் மட்டும்தான் சொல்லி தருது. ரெண்டாவது, உங்களுடைய சிந்தனை போக்கை எப்படி சரியாக மாற்றுவதுங்கிறதையும் இந்த குர்ஆன் நான் அடிக்கடி சொல்ற விஷயம், பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆகணும், கடைசி வரையுமே அவனை எப்படி சிந்திக்க வேண்டும் நம்ம சொல்லி தரது இல்லை. நான் சொல்றது இப்படித்தான் சிந்திக்கணும்னு அல்லாஹு தஆலா ஒரு வகை ஏற்படுத்தி தந்திருக்கான், கண்டமானிக்கு இஷ்டத்துக்கெல்லாம் நீ சிந்திக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அது ஒரு டியூட்டி, அது ஒரு பொறுப்பு, அது பாப்பாக்கு இருக்கலாம், அம்மாவுக்கு இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கு இருக்கலாம், உஸ்தாத்மார்களுக்கு இருக்கலாம், யாருக்காக ஆசிரியர்களுக்கு இருக்கலாம், யாருக்காக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனை நிப்பாட்டி அதை சொல்லி கொடுத்துருக்கணும், இப்படித்தான்ப்பா சிந்திக்கணும், இப்படிதான் சிந்திக்கணும்னு தெரியாம 80 வயசாகி மௌத்தானவங்க உண்டு எத்தனையோ பேர், உண்மையா இல்லையா? இல்ல சார், நம்ம இட்ஸ் நாட் எ ஜோக், இது எதை கடந்து போகிற ஒரு செய்தி அல்ல, சட்டை போடுறதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றோம், பேண்ட் எப்படி போடுறது, ஜட்டி எப்படி போடுறது, அந்த சின்ன வயசுல அவனுக்கு மாட்டி விட்டு கட்டு கொடுக்கறோம், சட்டை பேண்ட் ஒரு மாதிரி பட்டன் அங்கிட்டு மாத்துறான், செருப்பை மாத்தி மாத்தி போடுதுங்க பிள்ளைய, திரும்ப திரும்ப சொல்றோம் செருப்பு இப்படி போடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும், 5, 6, 4, 5 வயசு வரையும் சில பிள்ளைகள பார்த்தா இந்த செருப்பை இங்கிட்டு போடும், இந்த எவ்வளவு சொன்னாலும் போடும், பார்த்துருப்பிய நம்ம வீட்டு பிள்ளையிலே இருக்கும், திரும்ப என்ன சொல்ல, இப்படி போடக்கூடாது, இப்படி கொடுப்பா, இப்படி கொடுப்பா, இப்படி கொடுப்பா, ஒவ்வொரு நாளும் சொல்லித்தரும், 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 சொல்லித்தரும். எந்த அளவுக்கு அவன் மாறுகிற வரையும் நாம் சொல்லித்தருவோம். என்ன செய்யறது, என் பிள்ளை இப்படித்தான் போடும், பரவாயில்ல போட்டுக்க, சனியன் போய் தொலை அப்படின்னா சொல்லுவோம். யாராவது எத்தனை தடவை, 100 தடவை சொல்லிட்டேன் தொலை, இப்படி போ, சொல்ல மாட்டேன். எதுவரையும் சொல்லித் தருவோம், அந்த குழந்தை என் காலுக்கு இந்த செருப்பு தான் தனியா தெரிஞ்சுக்கிறது வரையும் சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய குழந்தைக்கு எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கறது, யூ ஹாவ் டு இன்ஜெக்ட். அதை வச்சுதான் அந்த புள்ள தன்னுடைய முழு வாழ்க்கையும் வாழும். இன்னைக்கு சொல்றான், இன்றைக்கு சைக்காலஜியில 5 வருஷம், சில பேர் 7 வருஷம் சொல்றான். 7 ஆண்டுகள் அந்த பிள்ளைக்கு நீங்க அதை பக்குவப்படுத்தினால் அது கடைசி வரையும் அதே ஸ்டைல தான் போகும். அந்த புள்ள கடைசி வரையும் அதான் போகும். நீங்க செய்யறத அது உள்ள எடுத்துக்கும், சொல்றத எடுத்துக்காது, செய்யறத எடுத்துக்கும். உன்னை பார்த்து பார்த்து செய், இதை இப்படி சிந்தின்னு நீ அதுக்கு சொல்லிக் கொடுத்த அப்படின்னு சொன்னா அது அப்படி அப்பா அப்படி செய்யறாரான்னு ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கும், பார்த்துட்டு அதே மாதிரி அதுவும் செய்யும். அந்த வேலைய ஒரு டியூட்டியா, ஒரு கடமையா எத்தனை பேர் செய்யறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா குரான் சொல்லுது நாளைக்கு அல்லாஹ் அதற்கு கேட்பாங்க. சில வாரான சிந்தனைகளே பாவம். அது எப்படி சார்? இப்ப அந்த பிள்ளைக்கு இந்த சிந்தனை பாவம்னு சொல்லி கொடுக்கணும்ல, வெளிரங்கமான பாவத்தை சொல்லி தரம்ல, இது செய்யக்கூடாது, 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 பொம்பளை பிள்ளை பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, திருடக்கூடாது, ஜினா செய்யக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது சொல்லி கொடுத்தாச்சு. இந்த சிந்தனையை சிந்தித்தால் பாவம்னு யார் சொல்லி கொடுக்கறது? ஆனா குர்ஆன் சொல்லுது உண்டு. இன்ன பாவன் இஸ்மன் ஃபஜ்தனிபு கதீரம் மினல்வன். அப்படிப்பட்ட சிந்தனைகளை விட்டு மூமின்களை நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், பைக்காட் பண்ணணும். பண்ணல நாளைக்கு நான் கேள்வி கேட்பேங்க நல்ல அந்த சிந்தனைகளின் மீது. நான் சொல்றது ஏதாவது, நான் சொல்ல வர்றது ஏதாவது புரியுதா? அவ்வளவு ஆழமாக குர்ஆன் பேசுவார். இதுதான் சார் முபையினாத். இப்ப நான் இதை விளக்காம எப்படி போறது? அல்லாஹ் முபையினாத்ன்னு சொல்றான் இல்லையா, இதுதான் முபையினாத். இப்படி சிந்திக்க தூண்டுவது, அந்த சிந்திப்பதற்குரிய வகைகளை அவனுக்கு தோது, அவனுக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ அங்க வந்து அவன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது அங்கு இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இவனுடைய தேவைக்கும் அங்கே உண்டு, ஏற்கனவே உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய தேவைகளுக்கும் அங்கே உண்டு. ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு முன்ன கடந்து போன கூட்டம், உங்களுக்கு முன்ன யாரெல்லாம் கடந்து போயிட்டாங்களோ அந்த வேதக்காரர்கள், இன்ஜீல், ஜபூ, தௌரா கொடுக்கப்பட்ட அந்த மக்களை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அங்கங்க சொல்லிக்கிட்டே வரலாம். அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்ட பொருள்கள் தான் உங்களுக்கும் ஹராமாக்கப்படுது. அவர்களுக்கும் சீனா ஹராம், அவர்களுக்கும் மது குடித்தது ஹராம், அவர்களுக்கும் திருடுவது ஹராம். திருச்சியில இருந்து வர்ற வழியில அங்க ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் 10 கட்டளைன்னு எழுதி வச்சிருக்கேன். முன்னாடி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது பார்ப்போம், இப்ப கார்ல வந்துடுறதுனால தெரியல. அந்த அந்த சர்ச்சில் வரும்போதெல்லாம் அங்க பஸ் நிற்கும், அங்க அந்த ஏறி இறங்குவான் ஸ்பீடு போய், அந்த 10 கட்டளைன்னு அதில் எழுதியிருப்பான், திருடக்கூடாது, ஜினா விபச்சாரம் புரியக்கூடாது, மது அருந்தக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகள் யார் செய்யறா? நான் சொல்றது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கும் அப்படித்தான் நாம் கொடுத்தோம். அதில் யார் தவறு செய்தானோ அவனை தண்டித்தோம், அதில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்களை நன்றாக வைத்தோம். நன்றாக மட்டும் வைக்கல, தவறு யார் மீது இட்டு கட்டப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டதோ, அந்த வேதக்காரர்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் மீது இது போன்ற ஒரு ஜினாவினுடைய குற்றம் சொல்லப்பட்டு அந்த ஊரே சேர்ந்து அவரை தவறு என்று சொன்னது, அந்த நேரத்தில் அந்த தவறை அவர் மீது இருந்து நாம் எப்படி நீக்கிறோம்? நீ பாத்தீங்களா இல்லையா? நல்லா கேட்கலாம். நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா மரியம் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு? ஊர் வாயிலிருந்து மரியம் அல்ல, யார் வந்தாலும் தப்பிக்க முடியாது. சொல்லக்கூடியவர்கள் என்னவும் சொல்லுவார்கள், மரியத்தை நான் எப்படி தெரியுமா பாதுகாத்தேன், ஈசாவை பேச வைத்து பாதுகாத்தேன். எழுதுறாங்க, இது ஏதோ மரியத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது உங்களுக்கும் சொந்தமானது. உண்மையில் நீ சத்தியத்தில் நின்றாய், அப்படி ஒன்று செய்யல அப்படின்னு சொன்னா அதே போன்று மரியத்தின் பாதுகாப்பு அது என் கையில் இருந்தது. இன்றைக்கும் அல்லாஹ்வாகிய நான் ஹய்யுன், உயிரோடு இருக்கக்கூடியவன், உன்னையும் அதே மாதிரி பாதுகாப்பு. சத்தியத்தில் இருந்தால் அங்கு செய்தியே அதுதான். வரலாறு கிதாபுகள் எழுதுறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இட்டு கட்டப்பட்டது. அந்த எஜமானருடைய மனைவி, மன்னருடைய மனைவி சொல்லுச்சு, இவன் தப்பு பண்ணிட்டார், இவரு இவருக்கு ஒரே தண்டனை, சிறையில் தூக்கி போடுங்கன்னு சொன்ன அம்மா. தூக்கி போடு என் கணவரே, உங்களுடைய மனைவியை கொல்ல நினைத்தவன், உங்களுடைய மனைவியை ஆட்கொள்ள நினைத்தவன், அவளிடத்திலே தவறு புரிந்த நினைத்தவனுக்கு என்ன தண்டனைகள் நீங்கள் கொடுப்பீர்கள், கொடுங்க என்ற ஆளுக்கு. வரிசையா ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் பாதுகாக்கும், ஒவ்வொரு கட்டத்திலையும். அதுல குடும்பத்தார் வந்து ஒருத்தர் சொன்னார், சட்டம் முன்னாடி கிழிஞ்சிருச்சு, பின்னாடி கிழிஞ்சிருச்சு, இவருக்கு இப்படி தண்டனை, அந்த அம்மா தப்பு, எல்லாம் வரிசை அவர் பார்த்துக்கிட்டே வர்றார். கடைசியாக அந்த சூரா யூசுப் இல்ல, அல்லாஹு தாலா அந்த செய்தி அழகா சொல்றான். ஏன்னா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவை அப்படிங்கறதுக்காக வேண்டி சொல்றேன். நம்ம பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த நிலையிலும் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கறதுக்கு அந்த சூரா ஒரு அருமையான உதாரணம். அந்த சூராவில் அல்லாஹு தாலா சொல்றான், 32வது வசனம், அதுல அல்லாஹு தஆலா அந்த வரிசையா அந்த நீண்ட அந்த வரலாறுகளை சொல்லிட்டு அந்த அம்மா தப்பு பண்ணிருச்சு, திரும்ப என்ன செஞ்சு, ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லார் கையிலையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் கத்தியும் கொடுத்து அறுக்க சொல்லி இவரை நடந்து வர சொன்ன உடனே எல்லா பெண்களும் ஆப்பிளை அறுப்பதற்கு பதிலாக கைகளை தான் துண்டாக்கினார்கள். குர்ஆன் அந்த வரலாறு அழகா சொல்லுது. பலம் சமயத் காலத்து நிஸ்வத்துன் ஃபில் மதீனத் இம்ராத்துல் அஸீஸ் துராவிது ஃபத்தஹா நஃப்ஸிஹி கத் ஷஹஃபஹ ஹுப்ப இன்ன நராக மினல் இன்ன நராஹா மின ஃபி தலாலி முபீன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வெளியே வர சொன்ன உடனே வாசத்து குல்லு வாஹிதத்தின் மின் உன்ன சிக்கீன, ஒவ்வொரு பழத்தையும் ஒரு கத்தியையும் கொடுத்துருச்சு. கால தஹ்ருஜு அலைஹிம், நீங்க வெளியே வாங்கப்பான்னு சொல்லிச்சு. பலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வ கத்தன ஐதியஹும், ஒரு அற்புதமான வரலாறு எல்லாம் அந்த இடத்துல சொல்றான். பலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வ கத்தன ஐதியஹும், அந்த பெண்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அழகு நடையை, கேட் வாக், அன்னைக்கு இன்னைக்கு பொம்பளையில் ஒன்று நடக்கிற மாதிரி அன்னைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்தார், நட கூட்டிச்சு இங்க இருந்து அக்பர் நகு பூரித்து போனார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தன்னை மறந்தார்கள். அப்படியே உட்கார்ந்துருச்சு அந்த பிள்ளைலாம், அந்த பொம்பளையில் ஊரினுடைய பொம்பளையில் பார்த்துட்டு யூசுப் அலை இஸ்லாமுடைய அழகு பார்த்து அப்படியே உட்கார்ந்து நகாசல் இல்ல. அப்ப என்ன செஞ்சீங்க, வக்கத்தான ஐதிய உண்ண, தங்களை மறந்து கைகளை வெட்டி கொண்டார்கள். இந்த அனஸ்தீசியாவை பத்தி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பேசுறான். நீ நோய்க்கு அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மருந்து கொடுத்து அறுக்கறதல்ல, தன்னை இழக்கிற அழகை காட்டினாலும் கூட ஒரு மனிதன் ஆப்பிளை விட்டு விட்டு கைகளை வெட்டிய வரலாறு இங்க காட்டுது. அக்பர் இல்லாம இது மனுஷனே இல்லைங்க, இவங்க மலக்குங்க. நான் அதுக்கப்புறம் தான் கை வெட்டினது தெரிஞ்சு. அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அரசருடைய மனைவி, இவர் இதுக்கு மேல வெளியே இருந்தார் அப்படின்னு சொன்னா இவர் என்னுடைய ஆசையை அவர் நிறைவேற்ற வேண்டும், நான் சொன்னதை செய்யணும், அப்படி இல்லைன்னா இவர் சிறைக்கு போகணும்னு அந்த அம்மா சொல்லு. இந்த அம்மா சொல்ல இவரை தூக்கி ஜெயில போடணும், இவர் ரொம்ப ஒரு கீழ்நிலையான மனிதராக இவர் ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரின் மனைவி சொன்ன உடனே அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ரப்பி கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ் இவர்கள் அழைப்பதை விட சிறை எனக்கு மிக மேலானது. அந்த அம்மாட்ட பதில் சொல்ல அல்லாஹ்ட்ட சொல்றாரு, கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி, இவர்கள் அழைப்பதை விட சிறை எனக்கு மேலானது. வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸபு இலைஹின், யா அல்லாஹ் அதிலிருந்து நான் மாற்றப்பட்டால் ஒருவேளை நான் இதன் பக்கம் சாய்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்காது. பாதுகாப்பு எனக்கு சிறைதான். வாக்கும் மினல் ஜாஹிலீன், எப்ப ஒரு மனிதனுக்கு ஜஹல் அறிவீனம் அதிகரித்து விடுகிறதோ அவன் பாவத்தின் பக்கம் விழுந்துதான் ஆகுவான் சொன்னார். அல்லாஹு தஆலா அவருக்கு பதில் அளித்தான், அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த சிந்தனைகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை, அந்த பெண்களின் செயல்பாடுகளை விட்டு அவரை பாதுகாத்தான், அவரை சிறைக்குள்ளே அனுப்பினான். பல வருஷம் சிறையில் இருந்தார். ஒரு நபிக்கு வேலை இங்க வந்து தாவா செய்யறது, அல்லாஹ்வை பத்தி சொல்றது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. இந்த பிரச்சனை வரும்போது பல ஆண்டு காலங்கள் அவர் அல்லாஹுவை அல்லாஹ் அவரை சிறையில் இருக்க வைத்தார். அதுக்கப்புறம் இவர் மிக என்ன சூழல் அப்படி நாம் நினைப்பதை போன்று எல்லா சூழல்களும் நமக்கு இசைவானதல்ல. சில சூழல்கள் நம்மை கெட்டி போடுகிறது என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ் நமக்கு செய்த ஏற்பாடே. நான் அடிக்கடி சொல்றது சில நேரத்தில் நம்மளே அந்த கபா கதரை விளங்கிக்காம மோசமா பேசுவோம். அல்லாஹ் என்ன நம்மளை இப்படி வச்சிருக்கோம், இங்க அழிவு நடக்குது, அதில் ஏற்படுகிற நன்மைகள் நமக்கு விளங்காது. ஆக மொத்தம் ஒரு முஸ்லீம் எப்படி இருந்தாலும் அவனுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும் பெருமானார் சொன்னது. அப்ப அந்த வார்த்தையை விட நமக்கு இன்னொரு வார்த்தை இல்லை. அப்ப சிறையில் பல ஆண்டு காலங்கள் வாழ வைத்து அல்லாஹு தால அவரை வெளியெடுத்து அரசராக ஆக்கினது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அதிபதியாக அவர்கள் ஒரு பெரிய ஒரு சிந்தனாவாதியாக அந்த எப்படிலாம் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க முழுக்க யூசுப் அலை இஸ்லாம் வாழ்க்கையில் இருந்து ஒரு எம்பிஏ படிக்கிற மாணவன் அதை படிக்கணும். ஹவு ஹி பிகேம் ஏ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு ஏ லைவ் உதாரணம் யூசுப் அலை இஸ்லாம் குரான்ல அவருடைய வாழ்க்கையை புட்டு புட்டு குரான் வைக்கிறது. அப்ப தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி இது போன்ற விபச்சார குற்றத்திலிருந்து காப்பதற்காக வேண்டி மரியம் அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். யூசுப் அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அன்னை ஆயிஷா என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அப்ப இந்த சூழலை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தர்றான். இது போன்ற இந்த இடத்துல எழுதும்போது எதுவாங்க மசலம் மீனல்லதீன ஹலவ் அப்படிங்கிறதுக்கு சில நேரங்களில் அதே ஹாலத்து உனக்கு வரலாம், அந்த இடத்துல நடந்த சூழல்கள் உங்களுக்கும் வரலாம். உலகத்தில் எந்த காலமும் முஸ்லீம்கள் எல்லா இடத்திலையும் அடி வாங்கி உத வாங்கி எந்த நேரமும் சோபாலப்படுத்து தூங்கிலாம் நம்ம இல்லை. அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா தான் எடுத்த தேர்ந்தெடுத்த மனிதர்களை கொண்டு வேலைகளை வாங்குகிறான், அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறான். அதுக்கு பின்னாடி காரணம் உண்டு. நம்ம நினைச்சுக்க வேண்டாம் இப்பெல்லாம் அடி வாங்குறோமே குரானுக்காக வேண்டி ஹதீஸுக்காக வேண்டி இப்பெல்லாம் நம்மளை ஏசுறாங்களே திட்டுறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு பின்னே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தரஜாக்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கிறான், உங்களை காரணமாக ஆக்குக்கிறான். அப்ப அந்த சூழல்கள் சில நேரத்தில் உங்களுடைய சூழல்களுக்கு ஒத்துப்போகும். அதான் மத்தல நீங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, நல்லவர்கள் அந்த நேரத்தில் எந்த ஸ்டாண்டில் நின்னானோ நீங்க அதை எடுத்துக்கணும். அதுதான் உங்கள் அறிவு. எப்படி அப்படி எடுத்துக்கிறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிப்பட்டவர்களை நாமே பாதுகாத்தோம். இந்த இடத்தில் இவர்கள் இப்படி நடந்த போது இந்த மனிதர்களை நாமே பாதுகாத்தோம். குர்ஆன்ல அது போன்ற வசனங்கள் எத்தனையோ இடத்துல வரும். அப்ப நாமும் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்டாண்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வி வில் பி சேஃப். அதை எடுக்கல காலங்க என்ன செய்யறதுங்க, இப்படிலாம் இருந்துதாங்க ஆகணும், இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும். அப்ப அடி வாங்கியவனுக்கு என்னெல்லாம் ஸ்டேஜ் இருந்துச்சோ அதையும் நாமே உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறேன். இதுக்கப்புறமும் இன்னும் ஒரே ஒரு செய்தி இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வாரம். அடுத்த வாரம் வந்து நான் இந்த வாரத்தில் இதை முடிச்சுட்டு இந்த சூரா அல்லாஹ் நூறு சமாவாத்தி உள்ள நானும் வாரம் வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கடையினுடைய ஒரு ஒரு கிலோ ஸ்வீட்டை சாப்பிட போகிறது மாதிரி, ஒரு நல்ல பிரியாணி ஆம்பூர் பிரியாணி அல்லது இனாம்குளத்தூர் பிரியாணி சாப்பிட போகிறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும்ல அந்த ஒரு ஆர்வமாக அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களிலே குர்ஆனில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய செல்ஃப் அட்ரெஸ்ட் ஆயத், ஒரு அற்புதமான ஆயத் அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லம். இருந்தாலும் இந்த செய்திகளை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வந்து தள்ளிட்டு இதெல்லாம் போக முடியல, இந்த முபையினாத்தெல்லாம் சொல்லாமல் போக முடியாது. யாருடைய மனதிலேயோ அல்லாஹுத்தால் அதை கொண்டு நம்முடைய மனதில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம், அந்த குர்ஆனின் மீது ஒரு லவ்வை ஏற்படுத்தலாம், ஒரு காதலை ஏற்படுத்தலாம், இதை தொடர்ந்து கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசை ஏற்படுத்தலாம் இந்த வார்த்தைகளின் மூலம். இவ்வளோ பெரிய லைட்டை விட்டுட்டு இவ்வளோ நாள் இப்படி இருட்டில் இருக்கமே என்ற சிந்தனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான சில செய்திகளை பார்த்தோம். டைம் ஆயிடுச்சு, இது ஒன்றே மணி நேரம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி தான் நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பாதி பேர் காலை மாற்றி மாற்றி சில நேரத்தில் போடுவாங்க. அல்லாஹ்வினுடைய வேதத்தை கேட்டால் ஒரு மணி நேரம் என்ன ஒன்ற நான் கணக்கில் உட்கார்ந்தாலும் தெரியாது. அதனால் இதை இப்படி ஒரு நசீபை கொடுத்த அல்லாஹுக்கு இது கேட்க அவனே தான் வச்சான். வீட்டில் போனால் இதில் புள்ள 80 அடியில் இருக்கா 70 அடியில் இருக்கான்னு இப்போ எல்லாரும் அதில் தான் இருக்கான். காலையிலேயும் சாயங்காலம் வரையும் இவன் பிரார்த்தனை பண்ண பண்ண நேற்று அவன் கீழே வேற தள்ளிக்கிட்டே இருக்கான். சும்மா இருந்தாலும் கூட அல்லாஹ்வுத்தாலா மேலே எடுத்துட்டாங்க இவங்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அல்லாஹ் ஒரு நிமிஷத்தில் தூக்கி எடுத்துருவான். அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுங்கிறதுல எந்த விதமான இல்லை. முழு தமிழ்நாட்டிலையும் எந்த வீட்டுக்கு போனாலும் இதை தான் பேசினா இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வண்டையை பூரா தான் அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு மணி நேரம் இந்த சிந்தனை உள்ளே இறங்குச்சு இல்லை, இனிமேட்டு கூட அந்த மாற்றங்கள் நிகழலாம். இல்ல, இந்த ஒரு மணி நேரம் கேட்ட இந்த பறக்கத்து எந்த வேலையும் பண்ணலாம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கும் எனக்கும் மௌத்தாவர் வரையும் இப்படி அல்லாஹினுடைய வேதத்தை பேச கேட்க, அந்த அந்த அருளை அப்படியே உள்ள இறக்க, அந்த ஜாம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட, கபருக்கு போன பின்னாடியும் அந்த குரானோடு வாழ்ந்து அல்லாஹை போய் சந்திக்கும் போது, அல்லாஹ் சாஹிபுல் குரான், இவர் குரானோடு உள்ளவர், வாங்க வாங்க, அந்த விஐபி விவிஐபியினுடைய லிஸ்டில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் உலகத்தில் இதற்கெல்லாம் பிரியப்படக்கூடிய அந்த நல்ல மக்களை சேர்த்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அதை கேட்குற வரையும் அடுத்த வாரம் வருகிற வரை இதை எதை சொன்னோமோ அதை சிந்தித்து மனசில் வச்சு செயல்படுகிற நல்ல மனிதர்களாக, அதனுடைய வரக்கத்துகளை அடையக்கூடிய மனிதர்களாக, குடும்பங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from